From the conference center at Temple Square.
Salt Lake City ஆலய சதுக்கத்தில் உள்ள மாநாட்டு மையத்திலிருந்து இந்த பிற்கால பரிசுத்தவான்களின் இயேசு கிறிஸ்துவின் சபையின் 185வது வருடாந்தர பொது மாநாட்டின் ஞாயிற்றுக்கிழமை காலை கூட்டம் செய்திகளால் சபையின் புது அதிகாரிகளிலிருந்தும் புது ஆளுநர்களிலிருந்து தேர்வு செய்யப்பட்டுள்ளன. இந்த கூட்டத்துக்கான இசை மர்மன் தாபநாக்கள் தேர்வு செய்குழுவின் வழங்கப்படும். இந்த ஒளிபரப்பு ஒரு பொது சேவையாக பானிஸ் கம்யூனிகேஷன் வழங்கப்படுகிறது. எழுத்துப்பூர்வ அனுமதியின்றி இந்நிகழ்ச்சியின் எந்தவித மறுப்பிதம் பதிவு செய்தாலும் எழுத்தாக தடை செய்யப்பட்டுள்ளது. சபையின் பிரதான தலைமையின் முதலாம் ஆலோசகர் ஹென்றி பி ஐரிங் இக்கூட்டத்தை நடத்துவார். சகோதர சகோதரிகளே, இந்த அழகிய ஈஸ்டர் காலையில் பிற்கால பரிசுத்தவான்களின் இயேசு கிறிஸ்துவின் சபையின் 185வது வருடாந்தர பொது மாநாட்டு ஞாயிற்றுக்கிழமை கூட்டத்துக்கு உங்களை நாங்கள் வரவேற்கின்றோம். நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் பாவ நிவர்த்தியும் உயிர்த்தெழுதலையும் நினைவு கூற ஒன்றாக கூடும் சந்தர்ப்பத்திற்காக நாம் நன்றியுடையவர்களாக இருக்கின்றோம். இந்த மாநாட்டை தலைமை தாங்கும் தலைவர் தாமஸ் எஸ் மான்சன் இக்கூட்டத்தை நான் நடத்துமாறு சொன்னார். உலகம் எங்கிலும் வானொலி தொலைக்காட்சி இணையத்தாலும் அல்லது செயற்கோளை கோள் ஒளிபரப்பு மூலம் உலகம் எங்கிலும் இந்நிகழ்ச்சிகளை பங்கேற்றிருக்கும் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துகளையும் ஆசீர்வாதங்களையும் நாங்கள் தெரிவிக்கிறோம். இன்று காலை வந்திருக்கும் புது அதிகாரிகள் மற்றும் புது ஆளுவாளர்கள் நாங்கள் பாராட்டுகின்றோம். இந்த கூட்டத்தின் இசை மார்க் வில்பரின் வழிநடத்தலின் கீழ் கிளேக் கிறிஸ்டின்சன் மற்றும் ரிச்சர்ட் எலியட் ஆரின் ஆர்கன் வாசிக்க மர்மன் பாடகர்கள் சேதிசை குழுவால் வழங்கப்படும். ரிஜாய்ஸ் த லார்ட் இஸ் த கிங் பாடி இக்கூட்டத்தை தொடங்கினார். இப்பொழுது ஈஸ் ரிசன் பாடி நம்மை மகிழ்விப்பார். பின்னர் ஆரம்பம் ஜெபம் ஒத்தாசை சங்கம் புது தலைவர் சகோதரி லிண்டா எஸ் ரிவிஸ் ஏறெடுக்கப்படும். அதன் பின் சேதிசை குழு கன்சிடர்ட் லிலிஸ் என்ற பாடலை பாடுவார்.
Thank you. Our dear Father in heaven.
உம்முடைய அன்பான பரமபிதாவே, உம்மை நாங்கள் மிகவும் நேசிக்கிறோம். நாங்கள் எங்கள் கூடியிருக்கிறதுக்காக உம்மிடத்தில் நன்றி கூறுகிறோம். இந்த ஈஸ்டர் மார்னிங் போதும் நம்முடைய மீட்பன் இயேசு கிறிஸ்துவுக்காக நன்றி கூறுகிறோம்.
All that he has done for us.
அவர் எங்களுக்கு செய்த எல்லா காரியங்களும் நாங்கள் அறிந்து அதற்காக மகிழ்ச்சி அடைய எங்களுக்கு புரிந்து கொள்ளுதலின் தன்மையை தர வேண்டுமா கேட்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய தீர்க்கதரிசி தாமஸ் எஸ் மான்சனுக்காக நன்றி கூறுகிறோம். மற்ற தலைவர்களுக்காகவும் மட்டும் நன்றி கூறுகிறோம். அவர்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்கும். ஆண்டவரே, இந்த கூட்டத்தில் பங்கேற்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்குமாய் கேட்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, எங்கள் இதயத்தில் நாங்கள் கேட்க வேண்டிய காரியங்களை அறிந்து நாங்கள் உம்முடைய சுவிசேஷத்தை பற்றி கொண்டு ஜீவிக்கக்கூடிய கிருபையை தரவேண்டுமா கேட்கிறோம். நீர் கொடுத்த ஒவ்வொரு காரியங்களுக்கும் உடன்படிக்கையாகவும் இடத்திலே நன்றி கூறுகிறோம். மீண்டும் ஆயும் உம்மிடத்திலே எங்களுடைய நன்றியை கூறி ஆண்டவரே, உம்முடைய ஒரே குமாரனாக இயேசு கிறிஸ்துவ மூலம் நன்றி கூறுகிறோம். ஆமீன்.
Thank you. Thank you for the beautiful
அழகான இசைக்காக உங்களுக்கு நன்றி. இப்பொழுது நமது தீர்க்கதரிசி தலைவர் தாமஸ் எஸ் மான்சன் பேச கேட்பது நம்முடைய சலாக்கியமாயிருக்கும். சகோதரி ரோஸ்மேரி எம் விக்சம் ஆரம்ப பொது தலைவர் அவரை தொடர்ந்து பேசுவார். பின்பு எழுபதின் மாரின் மூப்பர் ஜோசே டெக்ஸ்டரியா நம்மிடையே பேசுவார். தலைவர் மான்சன்.
My beloved brothers and sisters.
என் கண்பான சகோதர சகோதரிகளே, உலகத்தில் இரட்சிக்கத்திற்கு நமது சிந்தனையை திரும்ப போது இந்த அழகிய ஈஸ்டர் காலையில் உங்களோடு இருப்பதில் நான் அதிக நன்றியுள்ளவனாயிருக்கிறேன். என்னுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் உங்களுக்கு வெளிப்படுத்தி என்னுடைய வார்த்தைகளை நமது பரலோகப்பிதா உணர்ந்தபடி நான் ஜெபிக்கிறேன். சபையின் தலைவராக நான் ஆதரிக்கப்பட்டதிலிருந்து இந்த மாநாடு 7 ஆண்டுகளாய் குறிக்கிறது. ஒரு சில சவால்கள் மாத்திரமல்ல, எண்ணில் அடங்காத ஆசீர்வாதங்களும் அவைகளை சுறுசுறுப்பான ஆண்டுகளாக இருப்பன. இந்த ஆசீர்வாதங்களுக்கு மத்தியில் மிக மறுபிரதிசை செய்வதற்கு எனக்கு கிடைத்த சந்தர்ப்பம் மிக சமீபத்தில் நடந்த நவம்பர் மாதத்தில் அழகிய புதிய ஃபீனிக்ஸ் அலோசோனி ஆலயத்தை பிரதிசை செய்த எனது சலாக்கியம் தலைவர் டைட் ஏ உட்கர், மூப்பர் டாஃபின் ஹோக்ஸ், மூப்பர் ரிச்சர்ட் ஜே மெயின்ஸ் மற்றும் மூப்பர் கென்ட் ஏ ரிச்சர்ட்ஸ். ஒரு அற்புதமான கால நிகழ்ச்சி நடந்தது. அதை 4000க்கு அதிகமான நமது ஆலய சேக்கிற இளம் வயதினர் அற்புதமாக நடத்தினர். அடுத்த நாள் பரிசுத்தமான உணர்த்தலுக்கு 3 கூட்டங்களை ஆலயம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. ஆலயங்கள் கட்டிட சபை வளர்ச்சியை தெளிவாக கட்டுகிறது. இப்பொழுது உலகம் முழுவதிலும் 144 ஆலயங்களும் செயல்பட்டு 5 புதுப்பிக்கப்பட்டது. மேலும் முன்பு அறிவிக்கப்பட 13 ஆலயங்களும் கட்டப்படுவதற்கு முன் ஆயிற்று. இந்த 2 ஆலயங்களும் மறுசீசை செய்வதற்கு முடிக்கப்படுகிறது. கடந்த 2 வருடங்களாக புது அறிவித்த ஆலயங்களை கட்டுவதற்கு மிக முயற்சி செய்யப்பட்டிருக்கிறது. புது ஆலயங்களும் கட்டுவதற்கு திட்டங்கள் ஏற்படுகிறது. இருந்தாலும் இந்த காலையில் 3 ஆலயங்களை கட்டுவதற்கு இந்த
குறிப்பிடுகிறது.
என்ன ஒரு அற்புதமான ஆசீர்வாதம் அங்கத்தினர்கள் அங்கு இருக்கும் இடத்தில் எங்கெங்க ஆலயங்கள் இருக்கிறதோ அங்கு இருக்கும் மக்களுக்கு ஆசீர்வாதம். கூடுதலான ஆலயங்களுக்கான தேவைகளை தீர்மானிப்பதும் இடங்களை கண்டுபிடிப்பதும் நடந்து கொண்டிருக்கின்றது. ஏனெனில் தேர்ந்தெடுக்கும் வழக்கங்களும் அதிகமான தியாகங்களும் செய்யாமல் முடிந்த அளவுக்கு அநேக அங்கத்தினர்களுக்கு ஆலயத்திற்கு போக வாய்ப்பு பெற வேண்டும் என்பது நமது விருப்பம். நான் முன்பு செய்ததை போல் இந்த வகையில்தான் தீர்மானிக்கப்படுகிறது என்று நான் உங்களுக்கு தெரிவிக்கிறோம். ஆலயங்களை பற்றி நான் நினைக்கும் போது அங்கே நாம் போகிற அநேக ஆசீர்வாதங்களுக்கும் என் சிந்தனைகளை திரும்புகிறேன். ஆலயங்களின் வாசல்களை வழியே நாம் பிரவேசிக்கும் போது உலகத்தின் கவலைகளையும் குழப்பங்களையும் நமக்கு பின்னாலே விட்டு போகிறோம். இந்த பரிசுத்தத்தின் பரிசுத்தத்திற்குள் நாம் அழைக்கும் உலங்கை காண்கிறோம். அங்கே நமது ஆத்மாக்கு இளைப்பாறுதல் இருக்கிறது. நமது வாழ்வுக்கான சவால்களை ஒரு நிவரமாயிருக்கிறது. நாம் ஆலயத்திற்கும் போகும்போது மனித இருதயத்திற்குள் வரக்கூடிய எந்த ஒரு உணர்வுகளும் மேலாக வருகிற ஒரு ஆவிக்குரிய ஒரு பிரியமானமும் சமாதானத்தின் ஒரு உணர்வும் நமக்கு வருகிறது. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உங்களுடைய இறுதியும் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என ரட்சிக்க சொன்னார். வார்த்தைகளின் உண்மையான அர்த்தத்தை நாம் பிடித்து கொள்வோம். அத்தகைய சமாதானம் எந்த இருதயத்தையும் கலங்கி இருதயங்களை துக்கத்தால் பரப்பட்ட இருதயங்களை குழப்பம் அடைந்த இருதயங்களை உதவிக்க வேணுங்கிற இருதயங்கள் நிரம்பும். உதவிக்காக எங்கேயோ ஒரு இதயத்தோடு ஆலயத்திற்கு போன ஒரு வாலிபன் சமீபத்தில் நான் அறிந்தேன். அநேக ஆண்டுகளுக்கு முன் தென் அமெரிக்காவில் ஊழியம் செய்ய அவனது அழைப்பை அவன் பெற்றான். ஆயினும் அவனுடைய விசா நீண்ட காலம் தாமதமாக அமெரிக்கா ஐக்கிய நாடுகளில் ஊழியம் செய்ய அவன் திரும்ப நியமிக்கப்பட்டான். அவனுக்கு முதலில் கொடுக்கப்பட்ட பகுதியில் அவனால் ஊழியம் செய்ய முடியவில்லை என அவன் ஏமாற்று அடைந்ததால் அவனுடைய முழு திறமைகளையும் ஊழியம் செய்ய தீர்மானித்தவனாக அவன் கடினமாக உழைத்தான். சுஷத்தை பகிர்ந்து கொள்வதை விட நன்றாக நீர்த்தை செலவிக்க ஆர்வமுடையவனாக இருந்தான். ஊழியக்காரர்கள் அவனுடைய இருப்பு அவனுக்கு தோன்றிய மாறான சிந்தனையின் அனுபவத்தினால் அவன் ஏமாற்றம் அடைந்தான். ஒரு சில மாதங்களுக்கு பின்னர் இந்த வாலிபனுக்கு உடல்நலம் மோசமாகி பகுதி பக்குவதால் பாதிக்கப்பட்டான். ஆகவே மருத்துவ விடுப்பில் அவன் வீட்டிற்கு அனுப்பப்பட்டான். சில காலங்களுக்கு பின்னர் இந்த வாலிபன் முற்றிலுமாக குணமாக்கப்பட்டு அவனுக்கு பக்குவமாக மறைந்தது. தினமும் அவன் ஜெபத்திற்கு ஆசீர்வாதமாக மீண்டும் ஒரு முறை ஒரு ஊழியக்காரனாக அவன் ஊழியம் செய்யாமல் என அவனுக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. ஒரே ஒரு ஏமாற்றம் என்னவென்றால் சில ஊழியக்காரர்களுக்கு அவர்களும் இருக்க வேண்டிய எண்ணங்களுடன் நடந்தால் அவர் உணர்ந்து அவன் செய்ய அதே ஊழியத்திற்கு அவன் திரும்ப வேண்டும் என்பதுதான். ஆறுதலை தேடவும் ஒரு ஊழியக்காரனாக அவனுக்கு ஒரு நல்ல அனுபவம் கிடைக்க ஒரு நிச்சயத்திற்காக அவன் ஆலயத்திற்கு வந்திருந்தான். இந்த முறை அவன் ஆலயத்திற்கு தாங்கள் தேவையான உதவி கிடைக்கும் என்று அவனுடைய பெற்றோரும் ஜெபித்தான். கூட்டத்தை தொடர்ந்து வாலிபன் செசிலின் செலிஸ்டியல் அறைக்கு போன போது அவன் ஒரு நட்காலில் அமர்ந்து அவனுடைய பரலோக பிதாவிலிருந்து வழிகாட்டுதலுக்காக ஜெயம் காண்பித்தான். சிறிது நேரத்திற்கு பின்னர் லேண்டன் என்ற பெயருடைய ஒரு வாலிபன் செலிஸ்டியல் அறைக்குள் நுழைந்தான். அவன் அந்த அறைக்குள் நுழைந்தவுடனே நட்காலில் அமர்ந்த கண்களை மூடி ஜெபித்துக் கொண்டிருந்த வாலிபனை அவன் உற்று பார்த்தான். தடங்கள் செய்ய தயங்கி அவன் காத்திருக்க தீர்மானித்தான். ஏராளமான நிமிடங்கள் கடந்து போய் அந்த வாலிபன் இன்னமும் ஜெபித்துக் கொண்டிருந்தான். உணர்த்தலா இனியும் தள்ளி போட முடியாது என லேண்டனுக்கு தெரியும். அவன் வாலிபனை அணுகி மெதுவாக அவனை தோலை வாலிபன் அவனுடைய கண்களை திறந்து அவன் செய்யப்படுதால் அதிர்ச்சினான் என்று நிச்சயமாக தெரியாவிட்டாலும் நான் உடனே பேச வேண்டும் என நான் உணர்த்தப்பட்டேன் என லேண்டன் அமைதியாக சொன்னான். அவர்கள் உரையாட ஆரம்பித்தும் போது அவனுடைய சூழ்நிலையை பற்றி விவரித்து அவனுடைய ஊழியத்து குறித்து சிறிது ஆறுதல் பெறும் அவன் விருப்பத்தை ஊக்கத்தை பற்றி பேசி முடிந்தது. லேண்டனின் அந்த வாலிபன் அவன் இருதயத்தை திறந்து பேசினான். ஒரு ஆண்டுகளுக்கு முன் வெற்றிகரமாக தனது ஊழியத்தை முடித்து லேண்டன் அவனது ஊழியத்தையும் பற்றி அவன் எதிர்நோக்கி சவால்களையும் அக்கறைகளையும் பற்றி உதவிக்க அவன் கர்த்தரிடம் திரும்பி வழிகளை பற்றி அவன் பெற்ற ஆசீர்வாதங்களையும் பற்றி அவன் கூறினான். அவனது வார்த்தைகளை ஆளுதலாகவும் உறுதியளிப்பதாயிருந்தது. ஊழியத்திற்கு அவனுடைய ஆர்வம் தோற்றிக்கொள்ளப்பட்டிருந்த இறுதியாக அவனுடைய பயம் குறைந்த போது வாலிபனிடத்தில் சமாதானத்தின் ஒரு உணர்வு வந்தது. அவனுடைய ஜெபத்திற்கு பதில் அளிக்கப்பட்டது என அவன் உணர்ந்த போது அவன் ஆழமான நன்றியை உணர்ந்தான். எங்கே ஊழியத்தை செய்தாய் என லேண்டனை பார்த்து வாலிபன் கேட்டான். இந்நேரம் வரை அவன் எங்கே ஊழியம் செய்தான் என்பதை பற்றி அவர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் கேட்டுக்கொள்ளவில்லை. அவனுடைய ஊழியத்தின் பெயரை லேண்டன் சொன்னபோது வாலிபன் கண்களில் கண்ணீர் முட்டியது. வாலிபன் திரும்பி போகிற அதே ஊழியத்தின் லேண்டன் ஊழியம் செய்திருந்தான். சமீபத்தில் லேண்டன் எனக்கு எழுதிய கடிதத்தில் வாலிபன் விடைபெறும் போது சொன்ன வார்த்தைகளை என்னோடு பகிர்ந்து கொண்டான். பரலோக பிதா என்னை ஆசீர்வதிப்பார் என நான் அறிவேன். ஆனால் என்னுடைய ஊழியத்தில் ஊழியம் செய்த ஒருவரையும் என்னிடம் அனுப்புவார் என நான் ஒருபோதும் கற்பனை செய்யவில்லை. எல்லாமே நன்றியா இருக்கும் நான் இப்போது அறிவேன். ஒரு உண்மையுள்ள இருதயத்தின் தாழ்மையான ஜெபம் கேட்கப்படும் பதில் அளிக்கப்படுகிறது. என்னுடைய சகோதர சகோதரிகளே, நமது வாழ்க்கையில் நமக்கு சோதனைகள் வரும், நமக்கு துன்பங்களும் சவால்களும் வரும். நாம் ஆலயத்திற்கு போகும்போது அங்கே நாம் செய்யும் உடன்படிக்கைகளை நாம் நினைவு கூறும் போது அந்த சோதனைகளை மேற்கொள்வோம். நமது துன்பங்களையும் தாங்கிக் கொள்ளும் நம்மால் முடியும். ஆலயத்தில் நாம் சமாதானத்தை காணலாம். ஆலயத்தின் ஆசீர்வாதங்களை விலை மதிப்பற்றது. என்னுடைய அன்பான மனைவியும் நானும் ஒரு பரிசுத்த மேடையில் முழங்காலிட்டு எல்லா நித்தியத்திற்கும் எங்களை ஒன்றாக இணைகிற உடன்படிக்கைகளை செய்ததில் பெற்ற அதற்காக என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நான் நன்றியுள்ளவனாயிருக்கின்றேன். மீண்டும் அவளும் நானும் ஒன்றாயிருப்போம் என்பதை அறிந்திருந்து நான் பெறும் சமாதானத்தையும் ஆறுதலையும் விட எனக்கு வேறொரு ஆசீர்வாதம் அதிகம் விலை மதிப்பதல்ல. அவருடைய கற்பனையை நாம் கீழ்படியுள்ளவர்களாக இருக்கப்படியாகவும் நமது கர்த்தரும் இரட்சிக்கரமான இயேசு கிறிஸ்துவின் காலடிகளை நாம் கவனமாக பின்பற்றும்படியாகவும் ஆலய தொழில்களை ஆவி நம்மோடு இருக்க நமது பரலோக பிதா நம்மை ஆசீர்வதிப்பாராக. அவரே நமது மீட்பர் என நான் சாட்சி அளிக்கிறேன். அவரே தேவனின் குமாரன், தேவனின் சகல பிள்ளைகளுக்கும் நித்திய ஜீவனை வரத்தை அவரோடு கொண்டு வந்து அவரே முதல் ஈஸ்டர் காலையில் கல்லறையிலிருந்து வெளியே வந்தார். இந்த அழகான நாளில் வரலாற்று முக்கியத்துவத்தை நாம் கொண்டு போது நமக்கு கொடுக்கப்பட்ட அவருடைய மகத்தான அற்புதமான வாரங்களை நன்றியுடன் ஜெபிங்கள். நான் ஏறெடுப்போமாக. அது அப்படியா இருக்க அவருடைய பரிசுத்த நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். ஆமேன்.
இந்த ஈஸ்டர் காலையில் எங்கள் ஜீவிக்கிற தீர்க்க தரிசி தலைவர் மான்சனின் குரலை கேட்க நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். உங்கள் ஆலோசனை உள்ளிட்ட உங்கள் வார்த்தைகளை நாங்கள் மதிக்கிறோம். பயணத்தில் மகிழ்ச்சி காணுங்கள் மற்றும் எதிர்காலம் உங்கள் விசுவாசத்தை போலவே பிரகாசமாயிருக்கிறது. இவ்வாண்டு ஆரம்ப வகுப்பு பிள்ளைகள் ஐ நோ தட் மை சேவியர் லவ்ஸ் மீ பாடலை பாடும் போது மகிழ்ச்சியும் இயேசு கிறிஸ்துவையோ அவர்களது விசுவாசத்தின் பிரகாசத்தையும் பகிர்ந்து கொள்கின்றனர். அவர்கள் உண்மையாய் பாடுகிறார்கள். ஐ நோ ஹி லிவ்ஸ், மை ஹார்ட் ஐ கிவ் டு ஹிம். ஆரம்ப வகுப்பு பிள்ளைகள் போலவே நமது தனிப்பட்ட பயணத்தில் நாம் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் விசுவாசத்தை பலப்படுத்தி ஆனந்தம் காண முடியும். அன்னமையில் ஒரு உத்தாசி சங்கத்தில் ஒரு இளம் தாய் தன் மனமாற்ற பயணத்தை பகுதியை பகிர்ந்து கொண்டாள். அவளுக்கு சுவிசேஷத்தை கற்றுக் கொடுத்த பெற்றோருடன் அவள் சபையில் வளர்ந்திருக்கிறாள். அவள் ஆரம்ப வகுப்பு இளம் பெண்கள் மற்றும் வேத பாட வகுப்பையும் சென்றாள். கற்பதையும் சத்தியத்தையும் கண்டுபிடிப்பதையும் நேசித்தாள். ஏன் என அறிவதே அவளது தொடர்ந்த கேள்வியாக இருந்தது. மூப்பர் ரசல் எம் நெல்சன் சொல்லியிருக்கிறார், ஒரு தேடுகிற மனதுக்கே கர்த்தர் போதிக்க முடியும். இந்த இளம் பெண் போதிக்கப்படக்கூடியவளாக இருந்தாள். உயர்நிலை பள்ளி முடிந்த பிறகு அவள் ஒரு பல்கலைக்கழகத்துக்கு சென்றாள். ஒரு வீடு திரும்பிய ஊழியக்காரருடன் ஆலயத்தில் முத்தரிக்கப்பட்டாள். அழகிய பிள்ளைகளுடன் ஆசீர்வதிக்கப்பட்டாள். தேடும் ஆவியுடன் இத்தாய் தொடர்ந்து கேள்விகள் கேட்டாள். ஆனால் கேள்விகள் கடினமான ஆகவே பதில்களும் இப்படியே ஆயின. சில சமயங்கள் பதில்களை அல்லது சமாதானத்தை கொண்டு வந்த பதில்கள் இல்லை. அதன் விளைவாக பதில் கண்டுபிடிக்க அவள் நாடிய போது அதிகம் அதிகமான கேள்விகள் எழுந்தன. தன் விசுவாசத்தின் அஸ்திவாரத்தை குறித்து கேள்வி கேட்க தொடங்கினாள். இந்த குழப்பமான நேரத்தின் போது அவளது சுற்றிலும் இருந்த சிலர் சொன்னார்கள், என் விசுவாசத்தின் மீது சாய்ந்து கொள். ஆனால் அவள் நினைத்தாள், என்னால் முடியாது. நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் இந்த பிரச்சனைகளில் சிக்கவில்லை. அவள் விளக்கினாள், அவர்கள் எனக்கு மரியாதை கொடுத்தால் சந்தேகமே இல்லை. இருப்பவர்களுக்கு நானும் மரியாதை கொடுக்க தயாராக இருக்கிறேன். அநேகர் அப்படி செய்தனர். அவள் சொன்னால், என் பெற்றோர் என் இருதயத்தை அறிந்தார்கள். எனக்கு இடம் கொடுத்தார்கள். நானே அதை கண்டுபிடிக்க முயன்ற போது அவர்கள் என்னை நேசித்தனர். அதுபோல இந்த இளம் தாயின் ஆயர் அவளை அடிக்கடி சந்தித்து அவள் மீது தமக்கிருக்கும் தம்பிக்கையை பற்றி பேசினார். தொகுதி அங்கத்தினர்கள் கூட அன்பு செலுத்த தயங்கவில்லை. அவள் அவர்களுடன் இருப்பதை உணர்ந்தால் அவளது தொகுதி பரிபூர்ணமாக இடம் என காட்டவில்லை. அது போஷிக்கும் இடமாக இருந்தது. அது ராசிக்கத்தக்கதாக இருந்தது. அவள் நினைவில் கூறுகிறாள், இந்த சமயத்தில் நான் எனது மரித்த தாத்தா பாட்டியோடு ஒரு உண்மையான இணைப்பை உணர்ந்தேன். அவர்கள் என்னை இழுத்து தொடர்ந்து முயற்சி செய்து தூண்டினர். உனக்கு தெரிந்ததில் கவனம் செலுத்து என்று சொல்வது போல் நான் உணர்ந்தேன். அவளுக்கு போதுமான ஆதரவு இருந்த போதும் அவள் ஆர்வம் குறைந்தவளானாள். அவள் சொன்னாள், கெட்ட நடத்தையினாலோ ஆவிக்குரிய வெறுப்பினாலோ கட்டளைகளை கை கொள்வதற்கு ஒரு காரணம் தேடியோ அல்லது ஒரு எளிதான வழி தேடியோ நான் என்னை பிரிந்து கொள்ளவில்லை. நான் உண்மையாகவே எதை நம்புகிறேன் என்ற கேள்விக்கான பதில் எனக்கு தேவை என நான் உணர்ந்தேன். அந்த சமயத்தில் அது போன்ற உணர்வுகளை கொண்டிருந்த அன்னை தெரசா எழுதிய புத்தகத்தை வாசித்தாள். 1953 கடிதத்தில் அன்னை தெரசா எழுதியிருந்தார், அவரது பணியை நான் கெடுத்து விடாத படிக்கும் நமது கர்த்தர் தன்னை காட்டும்படிக்கும் தயவு செய்து எனக்காக விசேஷமாக ஜெபியுங்கள். ஏனெனில் எல்லாம் மறித்து விட்டது போல எனக்குள் அப்படிப்பட்ட பயங்கர இருள் இருக்கிறது. பணியை நான் தொடங்கிய நேரத்திலிருந்து அதிகமாகவோ குறையாகவோ அப்படித்தான் இருந்திருக்கிறது. நமது கர்த்தர் எனக்கு தைரியம் கொடுக்குமாறு கேளுங்கள். ஆர்ச் பிஷப் பெரியார் பதிலளித்தார், தேவன் உங்களை வழி நடத்துவார். அன்பு அன்னை, நீங்கள் நினைக்கிறபடி அவ்வளவு இருளில் நீங்கள் இல்லை. பின்பற்ற வேண்டிய பாதை எப்போதும் உடனே தெளிவாக இருக்கிறது. ஒளியுங்கள், ஒளிக்காக ஜெபியுங்கள். அதை விரைவில் முடிவு செய்யாதீர். பிறர் என்னை சொல்லுகிறார்கள், என்னை கேளுங்கள். அவர்களது காரணங்களை கருத்தில் கொள்ளுங்கள். உங்களுக்கு உதவ எப்போதும் ஏதாவது கண்டுபிடிப்பீர்கள். உங்களிடம் போதுமான அளவு இருக்கிற விசுவாசித்தாலும் ஜெபத்தாலும் காரணத்தினாலும் நடத்துவீராக. எல்லா பதில்களும் இல்லாமல், எல்லாவற்றிலும் தெளிவான உணர்வு இல்லாமல் அன்னை தெரசா தன் மதத்தை பின்பற்ற முடியுமானால் அவளாலும் முடியும் என என் சிநேகிதி நினைத்தாள். விசுவாசத்துடன் அவளால் ஒரு சிறு முடி அடி உன்னோக்கி அடி வைக்க முடிந்தது. பின்பு மறப்பென்றும் அவள் நம்பிய சத்தியங்களை நினைத்து அந்த சத்தியங்களை தன் மனதிலும் இதயத்திலும் அவிழ்த்து விட்டாள். அதை நினைவு கொண்ட போது அவள் சொன்னாள், எனது சாட்சி ஒரு சாம்பல் குவியலாக ஆகிவிட்டது. அது முற்றிலும் எரிந்துவிட்டது. எஞ்சியது எல்லாம் இயேசு கிறிஸ்து தான். அவள் தொடர்ந்தாள், ஆனால் உங்களிடம் கேள்விகள் இருக்கும் போது அவர் உங்களை விடுவதில்லை. யாராவது கட்டளைகளை கை கொள்ள முயலும் போது கதவு அகலமாய் திறந்திருக்கிறது. ஜெபமும் வேதப்படியும் மிகவும் முக்கியமானது. தனது விசுவாசத்தின் திரும்ப கட்ட அவளது முதல் படி அடிப்படை சுவிசேஷ சத்தியத்திலிருந்து தொடங்குவதுதான். அவள் ஒரு ஆரம்ப வகுப்பு பாட்டை புத்தகத்தை வாங்கி அப்பாடல்களின் வார்த்தைகளை வாசிக்க தொடங்கினாள். அவை அவளுக்கு பொக்கிஷமாக இருந்தன. அவள் உணர்ந்த பாரத்தை அகற்ற அவள் ஜெபித்தாள். அவளை சந்தேகமடி சொல்கிய வாசகத்தை எதிர்கொள்ளும் போது அவள் நிறுத்தி முழுமையாக பார்த்து சுவிசேஷத்தை தடைப்படையாக முடிந்தது என கற்கிறாள். அவள் சொன்னாள், நான் கேட்பேன், எனக்கும் என் குடும்பத்துக்காகவும் இதுதான் சரியான பாதையா? சில சமயங்களில் நான் என்னையே கேட்பேன், என் பிள்ளைகளுக்கு நான் எதை விரும்புகிறேன்? அவர்கள் ஆலய திருமணம் செய்ய வேண்டும் என உணர்ந்தேன். அப்போதுதான் நம்பிக்கை என் இருதயத்தில் திரும்ப வந்தது. மூப்பர் ஜெஃப்ரி ஹார் ஹார்லன் சொல்லியிருக்கிறார், தாழ்மை, விசுவாசம் மற்றும் பரிசுத்த ஆவியானரின் அனுகூலம் எப்பொழுதும் சத்தியத்துக்கான ஒவ்வொரு கேள்விகளுக்கும் ஆதாரமாக இருக்கும். மார்மன் புத்தகம் எப்படி வந்தது என்ற கேள்விகள் அவளிடம் இருந்தாலும் மார்மன் புத்தகத்தில் அவள் அறிந்த சத்தியங்களை மறுக்க முடியாதது. இரட்சகரை நன்கு அறிய புதிய ஏற்பாட்டை படிப்பதில் கவனம் செலுத்தினாள். அவள் சொன்னாள், ஆனால் காலப்போக்கில் நான் திரும்பவும் மார்மன் புத்தகத்தில் நானே இருக்க கண்டேன். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவையும் அவரது பாவ நிவர்த்தினையையும் பற்றி நான் படிக்கும் போது நான் உணர்ந்ததை விரும்பினேன். அவள் முடித்தால், அப்புத்தகத்தில் ஒரு சத்தி உள்ள சத்தியங்களுடன் உங்கள் சொந்த ஆவிக்குரிய அனுபவங்களை பெற வேண்டும். அவள் அவற்றை பெற்றிருந்தாள். அவள் விளக்கினால், நான் மோசாயா வாசித்து முற்றிலும் வழி நடத்தப்பட்டதாக உணர்ந்தேன். தேவனில் விசுவாசியாய் இருங்கள். அவர் இருக்கிறார் என்றவும் அவரே பூலோகத்துக்கும் பரலோகத்துக்கும் சகல காரியங்களையும் சிருஷ்டித்தார் என்றவும் விசுவாசியுங்கள். பரலோகத்திலும் பூலோகத்திலும் அவருக்கு சகல ஞானமும் சகல வல்லமையும் இருக்கிறது என்று விசுவாசியுங்கள். கர்த்தரால் புரிந்து கொள்ளக்கூடிய காரியங்கள் யாவையும் மனுஷனால் புரிந்து கொள்ள இயலாது என்று விசுவாசியுங்கள். இந்த சமயத்தில் ஆரம்ப வகுப்பு பியானோ வாசிப்பவரை சேவை செய்ய அழைப்பு வந்தது. அது பாதுகாப்பானது. அவள் சொன்னால், என்னுடைய பிள்ளைகள் ஆரம்ப வகுப்பில் இருக்க வேண்டும் என விரும்பினேன். இப்பொழுது நான் அவர்களோடு இருக்க முடியும். கற்பிக்க நான் இன்னமும் தயாராக இல்லை. அவள் சேவை செய்யும் போது, நீ இந்த நிலையில் இருந்தாலும் நீ எங்களுக்கு தேவை. நாங்கள் உனக்கு அங்கு சந்திப்போம். உன்னால் கொடுக்க முடிந்தது எதுவானாலும் கொடு என என்னை தன்னை சுற்றி கொழுந்தவர்களும் தொடர்ந்து உணர்ந்தாள். ஆரம்ப வகுப்பு பாடல்களை வாசித்து அடிக்கடி தனக்குள் நினைத்தால், நான் நம்புகிற சத்தியங்களே இருக்கின்றன. இப்பொழுது நான் சாட்சி கொடுக்க முடியும். நான் ஆகியவர் அறிவர்களையும் நம்புகிறவர்களையும் நான் சொல்லுவேன். அது ஒரு பரிபூர்ண காணிக்கையாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அதுவே எனக்கு காணிக்கையாக இருக்கும். நான் கவனம் செலுத்துவது என்னுள் விரிவடைகிறது. சுவிசேஷ சமாசாரத்துக்கு திரும்ப செல்வது தெளிவான உணர்த்துதலும் அழகான உள்ளது. அந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் தன் பயணக்கதையை இந்த இளம் சகோதரி பகிர கேட்டேன். நமது இரட்சகரின் கண்ணிமையில் மீது நமக்கு அனைவரும் அஸ்திவாரமிட வேண்டும் என நான் நினைவு கொடுக்கப்பட்டேன். மூப்பார் ஜெஃப்ரி ஆர் ஹாலண்ட் ஆலோசனைக்கு நான் நினைவுடப்பட்டேன். நீங்கள் ஏற்கனவே அறிந்ததை உறுதியாக பற்றி கொண்டு கூடுதல் அறிவு வரும் வரை பலமாக நெல்லுங்கள். நாம் உருக்கமாக தேடும் போது, கட்டண விலை கைகொள்ளும் போதும் நமது நேர்மையான கேள்விகளுக்கு பதில்கள் வருகின்றன என அவளுடைய பாடத்தின் போது நான் ஆழமாக பகிர்ந்து கொண்டேன். அது நமது விசுவாசமும் தற்போதைய காரணங்களுக்கு அப்பாலும் செல்ல முடியும் என நான் நினைவுபட்டேன். இந்த இளம் தாயை நேசித்து அதை ஆதரிக்கும் சூழ்ந்த சூழ்நிலைகளையும் போல இருக்க நான் மிகவும் விரும்புகிறேன். தலைவர் உக்டோர் சொன்னது போல, நாம் சிஷ்யத்துக்கும் பாதையில் பயணம் செய்யும் போது நாம் தேவனின் ஒளியை தேடுகிற யாத்திரிகள். அவர்கள் வைத்திருக்கிற அல்லது வைத்திராத ஒளியின் அளவுக்காக நாம் பிறரை கடிந்து கொள்வதில்லை. ஆனால் அது தெளிவாகவும் பிரகாசகமாகவும் உண்மையாகவும் வளரும் போது நாம் அதை போஷித்து ஊக்குவிக்க வேண்டும். ஆரம்ப வகுப்பு பிள்ளைகள் எ சைல்ட்ஸ் ப்ரேயர் பாடும் போது அவர்கள் கேட்கிறார்கள், ஹெவன்லி ஃபாதர், ஆர் யூ ரியலி தேர் அண்ட் யூ ஹியர் அண்ட் ஆன்சர் எவ்ரி சைல்ட் ப்ரேயர். என் சிநேகிதியைப் போல பதில்கள் அமைதியானாலும் எளிய உறுதியிலும் வரும்போது, பரலோக பிதா உண்மையாகவே இருக்கிறாரா என கலிகூற நாமும் ஆச்சரியப்படுகிறோம். அவர் நம்முடையவராகவும் அந்த எளிய உறுதிகள் வருகின்றன என நான் சாட்சி அளிக்கிறேன். சத்தியம் இன்று பூமியில் இருக்கிறது எனவும், அவரது சுவிசேஷ பிற்கால பரிசுத்தவான்களின் இயேசு கிறிஸ்துவின் சபையில் காணப்படுகிறது என்றும் நான் சாட்சி அளிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினிலே ஆமென்.
My dear brothers and sisters,
என்னுடைய அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் ஒன்று சேர்ந்து இந்த பொது மாநாட்டில் பங்கேற்கும் போது உங்களுக்கு முன்னால் நின்று கொண்டிருப்பது மிகுதும் சந்தோஷமாயிருக்கிறது. அநேக ஆண்டுகளாக பொது மாநாட்டில் கொடுக்கப்படுகிற ஞானமான வார்த்தைகளையும் ஆலோசனைகளையும் ஆறுதல்களையும் எச்சரிப்புகளையும் கேட்டுக்கொண்டிருப்பது சகோதரி தேஷேரா எங்கள் குடும்பத்திற்கும் எனக்கும் அளவில்லாத ஆசீர்வாதமாயிருக்கிறது. ஆண்டின் இந்த விசேஷமான நேரத்தில், குறிப்பாக இந்த ஈஸ்டர் ஓய்வு நாளில், என்னுடைய வாழ்க்கையில் இரட்சகரின் போதனைகள், அவருடைய இரக்கம், அன்பான எடுத்துக்காட்டு ஆனவற்றின் மகத்துவத்தை என்னால் நினைத்து பார்க்காமல் இருக்க முடியவில்லை. இயேசு கிறிஸ்துவை பற்றி ஆழமாக புரிந்து கொள்ளுதல் வருங்காலத்திற்காகவும், நமது குறைபாடுகளையும் மீறி நமது நீதியான இலக்குகளை நாம் அடைவதற்காகவும் அதிக நம்பிக்கையை நமக்கு கொடுக்கும். நமது சக மனிதர்களுக்கு சேவை செய்ய அதிகமான விருப்பத்தையும் இது நமக்கு கொடுக்கும். ஒவ்வொரு எண்ணத்திலும் என்னை நோக்கி பார், சந்தேகப்படாதே, பயப்படாதே என கர்த்தர் சொன்னார். கர்த்தரை நோக்கி பார்ப்பதும் அவருடைய பிரசன்னத்தை உணர்வதும் ஒரு அன்றாட தாகமாகவும் ஒரு மதிப்பான முயற்சியாகவுமாயிருக்கிறது. சகோதர சகோதரிகளே, எந்த நேரத்தையும் விட இன்று விசேஷித்த சந்தர்ப்பங்களும் இயேசு கிறிஸ்துவின் போதனைகள் மற்றும் அவருடைய பாவ நிவர்த்தியை பற்றிய நமது புரிந்து கொள்ளுதலை ஆழப்படுத்த ஆதாரங்களும் நம் கைவசம் நம்மிடையே இருக்கின்றன. பொருத்தமாக இந்த ஆதாரங்களை பயன்படுத்துதல் சந்தோஷத்துடன் நிறைந்த ஒரு பயனுள்ள வாழ்க்கையை வாழ நமக்கு உதவும். திராட்சை செடி மற்றும் கிளைகளின் உதாரணத்தை கொண்டு இரட்சகராக இயேசு சொன்னார், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னை நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நமது வாழ்க்கையில் கிறிஸ்துவின் அசாதாரண பாத்திரத்தை அதிகமாக நாம் புரிந்து கொள்ளும் போது சந்தோஷமாய் இருக்க வேண்டிய அந்நித்தியத்தில் இங்கே நமது நோக்கமாயிருப்பதில் அதிக உணர்வுள்ளவர்களாகிருவோம். ஆயினும் இத்தகைய சூழ்நிலைகளில் சந்தோஷம் சாத்தியமில்லை என நினைக்க நம்மை நடத்துகிற அவைகளில் சில மிக பெரியதாகவும் குழப்பமானதும் ஆயிருக்கிற சோதனைகளை கஷ்டங்களையும் அனுபவித்திலிருந்து இந்த சந்தோஷம் நம்மை தடுத்துறதில்லை. அந்நித்தியத்தின் தன்மையான உபத்திரவங்களை மீறி நீதியில் வாழ்வதன் மூலமும் கிறிஸ்துவில் நிலைத்திருத்தலின் மூலமும் வரும் சந்தோஷம் தொடரும் என்பதை என்னுடைய சொந்த அனுபவத்திலிருந்து நான் அறிவேன். இறுதியில் இந்த உபத்திரவங்கள் வழக்கமாக நாம் ஜீவிப்பதன் நோக்கத்தையும் இயேசு கிறிஸ்துவின் பாவ நிவர்த்தியை பற்றியும் ஆழமான புரிந்து கொள்ளுதலை விருத்தி செய்ய புதுப்பிக்க நம்மை வழி நடத்துகிறது. உண்மையாகவே சந்தோஷத்தின் நிறைவை இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவே மட்டுமே அடைய முடியும். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. இரட்சகரை பற்றிய நமது புரிந்து கொள்ளுதலை நாம் ஆழப்படுத்தும் போது சந்தோஷமாக வாழ ஒரு அதிகரித்த விருப்பமும் சந்தோஷம் சாத்தியம் என்ற ஒரு நம்பிக்கையும் நமக்கு வரும் என்பதை நான் நம்புகிறேன். அதைத் தொடர்ந்து வாழ்க்கைக்காகவும் சவால்கள் உள்ள சூழ்நிலைகளை கூட ஒவ்வொரு நாளும் அதிக ஆர்வத்துடன் நடந்து கொள்ள ஒரு அதிக திறமை நமக்கு வரும். இன்று நாம் செய்ய முடிந்ததை நாளைக்காக நாம் விட்டு வைக்க வேண்டாம். நாம் அவரை விசுவாசித்தால் இது பகல் பொழுதென அழைக்கப்படும் போது நாம் பிரயாசப்படுவோம். கிறிஸ்துவின் போதனைகளுடன் ஒவ்வொரு நாளும் அடிக்கடி தொடர்பு வைத்திருப்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். அன்றாடம் செய்யப்படுகிற சிறிய மற்றும் எளிய அடையாளங்களும் செயல்களும் நமது வாழ்க்கையில் கர்த்தரின் முக்கியத்துவத்தை பற்றி நமது புரிந்து கொள்ளுதலை ஆழப்படுத்தி இந்த புரிந்து கொள்ளுதலை வளர்ந்து வரும் தலைமுறைகளிடம் பகிர்ந்து கொள்ள உதவி செய்து மற்றும் இந்த வளர்ந்து வரும் தலைமுறை சுவிசேஷத்தின்படி நேர்மையாய் வாழுதலின் எடுத்துக்காட்டுகளை நம்மிடையே பார்க்கும்போது பரலோக பிதா மற்றும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை நிச்சயமாக உணர்வார்கள். ஆகவே இந்த தற்காலத்தில் கிறிஸ்துவை பற்றியும் அவருடைய ஊழியத்தை பற்றியும் நமது சாட்சியை பலப்படுத்துவதில் நமது ஆத்மாக்களுக்கு ஒரு தைலமாகிற சில எளிய நடத்தைகளைவை 2014 நேஷனல் ஜியோகிராபிக் புகைப்பட போட்டியில் 150 நாடுகளிலிருந்து புகைப்பட நிபுணர்கள் மற்றும் ஆர்வம் உள்ளவர்களிடமிருந்தும் 9200 படங்கள் சமர்ப்பிக்கப்பட்டன. வெற்றி பெற்ற புகைப்படம் பயணிகள் நிறைந்திருந்த ஒரு ரயில் வண்டியின் நடுவில் ஒரு பெண்ணை சித்தரித்தது. அவளுடைய கைபேசியிலிருந்து வந்த ஒளியில் அவள் முகம் பிரகாசித்தது. பிற பயணிகளுக்கு ஒரு தெளிவான செய்தியை அவள் அனுப்பினாள். சரீர பிரகாரமாக அவள் அங்கிருந்தாலும் உண்மையில் அவள் அங்கில்லை. உலகத்தில் நாம் இருக்கும் வழியையும் மற்றவர்களோடு நாம் எவ்வாறு தொடர்பு கொள்கிறோம் என்பதையும் கைபேசி தரவுகள், நுண்ணுரி பேசிகள், சமூக வலைதளங்கள் மகத்துவமாய் மாற்றியுள்ளன. இந்த டிஜிட்டல் காலத்தில் நிலைத்திருக்கிற சந்தோஷத்துடன் நிறைந்திருக்கிற ஒரு வாழ்க்கைக்கு எது அத்தியாசமானதோ அதிலிருந்து நம்மை அகற்றுகிற இடங்களுக்கும் நடவடிக்கைகளுக்கும் மிக வேகமாக நம்மால் பயணிக்க முடியும். இந்த வலைத்தள வாழ்க்கை கவனிக்காமல் போனால் நாம் சொந்த குடும்பத்திற்கு பதிலாக நமக்கு தெரியாத அல்லது நாம் ஒருபோதும் சந்தித்திராத மக்களின் உறவுகளுக்கு முன்னுரிமை அளிக்கும். இதற்கு மறுபக்கமாக சபையால் உருவாக்கப்படும் பரிசுத்த வேதங்கள் மற்றும் பொது மாநாடுகளின் உரை மற்றும் ஒளிவடிவ உரைகள், இயேசு கிறிஸ்துவின் ஜீவியம் மற்றும் போதனைகளின் நிகழ்பட தயாரிப்புகள், நமது குடும்ப வரலாற்றை பதிக்க உபகரணங்கள், உணர்த்துதலான இசையை கேட்க வாய்ப்புகள் போன்ற மிக சிறப்பான ஆதாரங்களுடன் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் என நாம் அனைவரும் அறிவோம். வலைதளத்தில் செலவழிக்கும் நேரத்தில் நாம் செய்கிற தீர்மானங்களும் முன்னுரிமைகளும் முடிவானவை. அவைகள் நமது ஆவிக்குரிய முன்னேற்றத்தையும் சுவிசேஷத்தின் முதிர்ச்சியையும் மேலும் ஒரு சிறந்த உலகத்திற்கு பங்களிக்கும் மற்றும் அதிக பயனுள்ள வாழ்க்கையை வாழும் நமது விருப்பத்தையும் தீர்மானிக்கிறது. இந்த காரணங்களுக்காக ஆரோக்கியமான வலைத்தள நடவடிக்கையை உண்டாக்க 3 எளிய பழக்கங்களை குறிப்பிட நான் விரும்புகிறேன். நமது பரலோக பிதா மற்றும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் போதனைகளுக்கு நெருக்கமாக வளர நமக்கு அவசியமான சுயப்பிரதிபலிப்புகளை இந்த பழக்கங்கள் உற்பத்தி செய்யும். பழக்கம் எண் 1, ஆதாரங்களுக்காக சபையின் அதிகாரப்பூர்வ வலைத்தளத்திற்கு போகவும். சுவிசேஷத்தின் போதனைகளுக்கு எப்போதுமே உணர்வுள்ளவர்களாயிருக்கவும் அதிக முக்கியமான காரியங்களுக்கு கவனம் செலுத்த நமது குடும்பத்தினர்களையும் நண்பர்களையும் உற்சாகப்படுத்தவும் வார நாட்களில் அடிக்கடி இந்த வலைத்தளங்களுக்கு போகுதல் நமக்குதவும். பழக்கம் எண் 2, சபையின் அதிகாரப்பூர்வ சமுதாய வலைத்தளங்களுக்கு பதிவு செய்யுங்கள். கர்த்தர் மற்றும் அவருடைய போதனைகளின் உங்கள் தேடுதல் மற்றும் நாடுதலை ஆழப்படுத்த அத்தியாவசியமான கருத்தை இந்த தீர்மானம் உங்கள் திரைக்கு கொண்டு வந்து சுவிசேஷத்தை புரிந்து கொள்ள உங்களின் விருப்பத்தை பலப்படுத்தும். மிக முக்கியமாக நம் ஒருவரிடமும் கிறிஸ்து எதை எதிர்பார்க்கிறார் என நினைவு கூற இது உதவும். ஒரு நல்ல விவசாயி இல்லாமல் அங்கு நல்ல நிலம் இருக்காது என்பதைப் போல நமது விரல்களுக்கும் மனங்களுக்கும் எது பொருத்தமானதோ மானதென ஆரம்பத்திலிருந்து நாம் முன்னுரிமை அளிக்காதவரை நல்ல வலைத்தள அறுவடை அங்கிருக்குமா? பழக்கம் எண் 3, உங்கள் கைபேசி கருவிகளை ஒதுக்கி வைக்க நேரம் ஒதுக்குங்கள். சிறிது நேரம் நமது மின்னணு கருவிகளை ஒதுக்கி வைப்பது புத்துணர்வை கொடுக்கிறது. பதிலாக வேத புத்தகங்களின் பக்கங்களை திருப்பலாம் அல்லது குடும்பத்தினருடன் நண்பர்களுடன் உரையாட நேரம் ஒதுக்கலாம். குறிப்பாக கர்த்தரின் நாளில் உங்களுக்கு ஒரு புதிய செய்தி வந்திருக்கிறதா அல்லது புதிய தபால் வந்திருக்கிறதா என சாதனங்களில் பார்க்க தொடர்ந்து உறுத்தல் இல்லாமல் திருவிருந்து கூட்டத்தை பங்கேற்பதன் மூலம் கிடைக்கும் சமாதானத்தை அனுபவிங்கள். சிறிது நேரம் நமது கைபேசி கருவியை ஒதுக்கி வைக்கும் பழக்கம் வாழ்க்கையின் நமது பார்வையை செழிப்பாக்கி விரிவாக்கும். ஏனெனில் வாழ்க்கை ஒரு 4-inch திரையில் மூடப்பட்டிருப்பதில்லை. பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள் என கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். நாம் சந்தோஷமாயிருக்கும் அவருடைய அன்பை உணரவும் தேவன் விரும்புகிறார். அத்தகைய சந்தோஷத்தின் ஒரு சாத்தியத்தை நம் ஒவ்வொருவருக்கும் தேவன் உண்டாக்குகிறார். அவரை நன்றாக அறிந்து கொள்ளவும் அவருடைய சுவிசேஷத்தின்படி வாழவும் நமக்கு வழிகள் இருக்கின்றன. கட்டளைகளை நாம் கை கொள்ளும் போது இருக்கிற சந்தோஷத்தையும் பரலோகப்பிதா மற்றும் நமது இரட்சகரான அவருடைய குமாரனிடத்திலும் அன்பில் நாம் நிலைத்திருக்கும் போது நாம் உணர்கிற சமாதானத்தையும் பாதுகாப்பையும் எனது சாட்சியாக நான் பகிர்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன்.
On a single signal from the conductor, the choir and congregation.
I know that my Redeemer lives. சேர்ந்து பாடுவார். பாடலுக்கு பின் தலைமை தாங்கும் ஐயத்தின் ஐயர் ஜெரால்ட் காசே பேச நாம் கேட்போம். 76 மூப்பர் எல்டர் பிரண்ட் எச் நெல்சன் அவரை தொடர்ந்து பேசுவார். பின்னர் அப்போஸ்தல குழுவின் மூப்பர் ஜெஃப்ரி ஆர் ஆலன் நம்மிடம் பேசுவார். அவருடைய குறிப்புகளுக்கு பின் சேர்திசை குழு ஜீசஸ் ஆஸ் ரீசன் பாடுவார்.
This is the 185th Annual General Conference of the Church of Jesus Christ of Latter-day Saints.
My wife and I had the
சுவேஷத்தில் அற்புதங்களில் ஆச்சரியப்படுவது விசுவாசத்தின் ஒரு அடையாளம். அது நமது வாழ்க்கையிலும் நம்மை சுற்றியிருக்கிற எல்லா காரியங்களிலும் கர்த்தரின் கரத்தை அடையாளம் காண்பது. மிகப்பெரிய பட்டணமான பாரிஸுக்கு அருகில் எங்களின் 5 பிள்ளைகளை வளர்த்து வந்து பெரிய சந்தோஷம் என் மனைவிக்கும் எனக்கும் இருக்கிறது. அந்த ஆண்டுகளில் இந்த உலகத்தின் ஆச்சரியமான காரியங்களையும் கண்டிப்பாக அதிக சந்தர்ப்பங்களை அவர்களுக்கு வழங்க நாங்கள் விரும்பினோம். ஒவ்வொரு கோடையிலும் மிக மகத்தமான ஞாபகத்துள்ள வரலாற்று இடங்களை ஐரோப்பாவின் இயற்கை அற்புதங்களையும் போய் பார்க்க எங்கள் குடும்பம் ஒரு நீண்ட பயணத்தை மேற்கொள்ளும். இறுதியாக பாரிஸ் பகுதியில் 22 ஆண்டுகளை கழித்த பின்பு நாங்கள் அங்கிருந்து புறப்பட ஆயத்தமானோம். என்னுடைய பிள்ளைகளின் என்னிடம் வந்து, அப்பா, இது முற்றிலும் வெட்கமானது. நமது வாழ்நாள் முழுவதும் இங்கே நாம் வாழ்ந்திருக்கிறோம். ஐபிள் கோபுரத்தை நாம் எப்பொழுதும் சென்றதில்லை என சொன்ன நாள் எனக்கு இன்னமும் நினைவிருக்கிறது. நீங்கள் காண்கிறவைகளையும் காணும் கண்கள் பாக்கியமுள்ளவர்கள். அநேக தீர்க்கதரிசிகளும் ராஜாக்களும் நீங்கள் காண்கிறவைகளை காணவும் நீங்கள் கேட்கிறவர்களை கேட்கவும் விரும்பியும் காணாமலும் கேளாமலும் போனார்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். நமது இரட்சகர் வாழ்ந்த நேரத்தில் நாம் வாழ்ந்திருந்தால் அது எப்படி இருந்திருக்கும் என நான் அடிக்கடி விரும்புகிறேன். அவருடைய பாதங்களுக்கு அருகில் அமர்ந்திருப்பதை நாம் கற்பனை செய்ய முடியுமா? அவர் நம்மை தழுவதை உணர முடியுமா? அவர் மற்றவர்களுக்கு ஊழியம் செய்வதை சாட்சியாய் பார்த்திருப்போமா? நமக்கும் ஒரு விதிவிலக்கான நேரத்தில் வாழ சிலக்கும் இருக்கிறது. மசாபிதபத்தின் பணியை ஒரு அற்புதமான பணியாக பழங்காலத்து தீர்க்கதரிசிகள் பார்த்திருக்கிறார்கள். ஆம், ஒரு அற்புதமான மணி ஒரு அற்புதம். அந்த முந்தைய காலத்தில் இவ்வளவு ஊழியக்காரர்கள் அழைக்கப்பட்டதில்லை. இவ்வளவு நாட்கள் சுவேஷத்திற்கு திறக்கப்படவில்லை. மிக அதிகமான ஆலயங்கள் உலகம் முழுவதிலும் கட்டப்பட்டன. சுவேஷத்தின் அற்புதங்களில் வியப்புற்றுவது விசுவாசத்தின் ஒரு அடையாளம். நமது வாழ்க்கையிலும் நம்மை சுற்றிலிருக்கிற சகல காரியங்களிலும் கர்த்தரின் கரத்தை அடையாளம் காண வேண்டும். நமது வியப்புறுத்தல்களிலும் கூட அவைக்குரிய பாலத்தை விளைவிக்கிறது. நமது விசுவாசத்தில் உறுதியாக நிலைத்திருக்கவும் ரட்சிப்பின் பணியில் நம்மை ஈடுபடுத்திக் கொள்ளவும் அது நமக்கு சக்தியை கொடுக்கிறது. ஆனால் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அற்புதமாக வியப்புறுதலின் நமது ஆற்றல் மிக மென்மையானது. நீண்ட காலங்களில் கற்பனையை கை கொள்ளுதலில் சாதாரணமாயிருந்தால் அக்கறையின்மை அல்லது கலைப்படத்திலிருந்து போன்ற காரியங்கள் அமைந்து மிக குறிப்பிடத்தக்க அடையாளங்களிலும் சுவேஷத்தின் அற்புதங்களிலும் நம்மை உணர வைக்காமல் செய்கிறது. அமெரிக்காவுக்கு மிசையா வருவதற்கு முந்தைய நமது காலத்தை போன்ற ஒரு காலத்தை மார்மன் புத்தகம் விவரிக்கிறது. திடீரென அவருடைய பிறப்பின் அடையாளங்கள் வானங்களில் தோன்றின. மக்கள் ஆச்சரியத்திலும் மிக்கவும் பாதிக்கப்பட்டு தங்களையே அவர்கள் தாழ்மைப்படுத்தி அநேகமாக அவர்கள் யாவரும் மனம் மாறினார்கள். ஆயினும் மிக குறைந்த 4 ஆண்டுகளுக்கு பின்னர் ஜனங்கள் தாங்கள் கேட்ட அந்த அறிகுறிகளையும் அற்புதங்களையும் மறக்க துவங்கினார்கள். என்னுடைய சகோதர சகோதரிகளை, சுவேஷம் இன்னமும் உங்களுக்கு அற்புதமானதா? இன்னமும் நீங்கள் பார்த்து கேட்டு உணர்ந்து ஆச்சரியப்பட்டு இருக்கிறீர்களா? அல்லது உங்கள் அவைக்குரிய உணர்வுகள் நிறுத்தத்தில் இருக்கிறதா? உங்களுடைய தனிப்பட்ட சூழ்நிலையை எதுவாயிருந்தாலும் 3 காரியங்களை நீங்கள் செய்யப்படி நான் அழைக்கிறேன். முதலாவதாக, சுவேஷம் சத்தியங்களை கண்டுபிடித்தலிலும் ஒருபோதும் களைப்படையாதீர்கள். கண்டுபிடித்தலின் உண்மையான பயணம் புதிய நிலங்களை தேடுவதில், ஆனால் புதிய கண்களை கொடுத்து அருளுகிறது என எழுத்தாளர் மார்ஷல் பிராஸ் சொன்னார். முதன்முறையாக வேதத்தில் ஒரு வசனத்தை நீங்கள் படித்தபோது கர்த்தர் உங்களிடம் தனியாக பேசுவது போல உணர்த்தல் வந்தது. ஒருவேளை அது பரிசுத்த ஆவிதான் என நீங்கள் கண்டுபிடித்திருக்க முன்னமே பரிசுத்த ஆவி உங்கள் மேல் வந்து அந்த இனிய செல்வாக்கை முதல் முறையாக நீங்கள் உணர்த்ததலை உங்களுக்கு நினைவுபடுத்தி முடிகிறதா? ஆவிக்குரிய அறிவுக்காக ஒவ்வொரு நாளும் நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாயிருக்க வேண்டும். இந்த தனிப்பட்ட பழக்கம் படிப்பு தியானம் மற்றும் ஞான ஜபத்தில் அஸ்திவாரமாக்க வேண்டும். இரண்டாவதாக சுவேஷத்தின் சத்தியங்களில் எளிய காலங்கமில்லாத சத்தியங்களில் உங்கள் விசுவாசத்தை உறுதிப்படுத்துங்கள். நமது விசுவாசத்தின் முக்கிய கொள்கைகளிலும் நமது உடன்படிக்கைகளிலும் நியாயமாக நியமங்களின் பரிசுத்திலும் நமது எளிய தொழுகையின் செயல்களிலும் நமது வியப்புறுதல்கள் வேறென்றுபட வேண்டும். ஆப்பிரிக்காவில் ஒரு சேகர மாநாட்டின் போது மூன்று ஆண்கள் ஐ சந்தித்ததை பற்றி ஒரு சகோதரி ஊழியக்காரர்கள் சொன்னார். இன்னமும் ஸ்தாபிக்கப்பட்டாத ஆனால் 15 உண்மையுள்ள அங்கத்தினர்களையும் ஏறக்குறைய 20 விசாரிப்பவர்களையும் கொண்ட தொலைதூர காடுகளில் தனிமையாக இருந்த ஒரு கிராமத்திலிருந்து மாநாட்டில் கலந்து கொள்ளவும் அவர்களுடைய பிரிவை சேர்ந்த அங்கத்தினர்களிடமிருந்து தசம பாகங்களை கொண்டு வர அவர்கள் வந்திருந்தார்கள். இந்த மனிதர்கள் 2 வாரங்களுக்கு மேல் மழைக்காலமாக இருந்தால் சேறு நிறைந்த பாதையை வழியே கால்நடையாய் 300 மைல்கள் அதிகமான தூரம் பயணம் செய்தார்கள். தொடர்ந்து வரும் ஞாயிற்றுக்கிழமையில் திருவிருந்தில் பங்கேற்க சிலாக்கியத்தை அனுபவிக்க முழு வாரமும் தங்கியிருக்கவும் பின்னர் அவர்கள் கிராமத்தில் உள்ள மக்களுக்கு கொடுக்க மார்மல் புத்தகங்களால் நிரப்பிப்பட்ட பெட்டிகளை தங்கள் தலைமேல் வைத்து சுமந்து திரும்பி போக பயணத்தை மேற்கொள்ளவும் அவர்கள் திட்டமிட்டனர். இந்த சகோதரர்கள் காட்டிய ஆச்சரியத்தின் வருவாளாக எப்பொழுதுமே அவருக்கு எளிதாக கிடைக்கக்கூடிய காரியங்களை பெற அவர்கள் முழுமனதின் தியாகங்களிலும் அவர் எவ்வாறு ஊழியக்காரர்கள் தொடப்பட்டார் என்று அவர் சாட்சி அளித்தார். அரிசோனாவில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில் எழுந்து கார் பழுதாய் கண்டு வீட்டிலிருந்து சிறிய தூரமே உள்ள சபைக்கு நான் நடந்து போவேனோ அல்லது அதிக தூரத்திலிருந்து அல்லது மழை பெய்ந்து கொண்டிருக்கிறது என்பதால் நான் வீட்டிலே இருப்பேனோ என அவர் ஆச்சரியப்பட்டார். நாம் யாவருக்கும் கருத்தில் கொள்ள இவைகள் நல்ல கேள்விகள். இறுதியாக பரிசுத்தாவின் இணை துணையை நாடவும் களி கூறவும் நான் உங்களை அழைக்கிறேன். நம்முடைய இயற்கையான உணர்வுகளால் சுவேஷத்தின் அநேக அற்புதங்கள் பார்க்க முடியாததாயிருக்கிறது. அந்த காரியங்கள் தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண்காணவுமில்லை, காது கேட்கவும் இல்லை. நம்முடைய பரிசுத்த ஆவிக்கும் போது நமது ஆவிக்குரிய உணர்வுகள் கூர்மையாக்கப்பட்டு நாம் கண்ட அற்புதங்களையும் அடையாளங்களையும் மறவாதிருக்கும்படியாக நமது நினைவுகள் தூண்டப்படுகின்றன. தங்களுடைய சொந்த கண்கள் அவர்களை கண்டு அவர்களுடைய கைகள் அவருடைய காயங்களை தொட்டலும் கூட தேவனின் ஆவியின் வல்லமையால் தொடர்ந்து புதிக்கப்பட்டதால் அவர்களுடைய சாட்சி விழுந்து போயிருக்கலாம். நாம் ஈடுபடுகிற பணி ஒரு அற்புதமான ஒரு ஆச்சரியமான பணி என நான் சாட்சி அளிக்கிறேன். நாம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும் போது அடையாளங்களினாலும் அற்புதங்களாலும் பலவிதமான பலத்த செய்கைகளும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்து பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் நமக்கு கசாட்சி அளிக்கிறார். சுவேஷத்தின் அற்புதங்களுக்கு ஆச்சரியங்களும் தேவனின் வரங்களும் எல்லாவற்றிலும் மகத்தான இரட்சகரின் பாவனவர்த்தியில் நங்கூரமாட்டு இருப்பீர்கள் என நான் கேட்டுக்கொள்கிறேன். இயேசு என் கலத்த எண்களித்த அன்பில் மிக ஆச்சரியப்பட்டு உங்களோடு நான் நன்றி கொண்டிருக்கிறேன். ஓ, இது எனக்கு அற்புதமானது, அற்புதமானது. எப்போதுமே காண்கிற கண்களையும் கேட்கிற காதுகளையும் இந்த அற்புதமான சுவேஷத்தின் அற்புதத்தை காண இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆமேன்.
The Savior Jesus Christ
spent his வாழ்க்கையில் காணாமற் போனவர்களை எவ்வாறு சிறப்பாய் அணுகலாம் என அறிந்து கொள்ள வெளிப்படுத்தலை நீங்களும் நானும் பெறுவோமாக. அவருடைய குணமாக்கம் மற்றும் மீட்டு மல்லமையை போதித்து இரட்சகர் இயேசு கிறிஸ்து அவரது பூலோக ஊழியத்தை செலவழித்தார். புதிய ஏற்பாடு லூக்கா அதிகாரத்தில் ஒரு சந்தர்ப்பத்தில் பாவிகளோடு உணவர்த்தை நேரத்தை செலவழிக்காக அவர் உண்மையில் விமர்சிக்கப்பட்டார். தங்கள் வழியை தொலைத்தவர்களோ எவ்வாறு சமாளிப்பு என்பதை நம் அனைவருக்கும் போதிக்க இந்த விமர்சனத்தை சந்தர்ப்பமாக இரட்சகர் படுத்தினார். இரண்டு முக்கியமான கேள்விகளை அவரிடத்தில் கேட்டதில் அவரை விமர்சனத்தில் அவர் பதிலளித்தார். உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாய் இருந்து அவைகளில் ஒன்று காணாமற் போனால் 92 ஆடுகளையும் வானத்திலிருந்து காணாமற் போன ஆட்டுகளை கண்டுபிடிக்கும் அளவுக்கு தேடினார்களா? அன்றேயும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசுகளை உடையவளாயிருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமற் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடித்தவர்களுக்கு ஜாக்கிரதையா தேடாமல் இருப்பார்களோ? பின்னர் ரட்சிகர் கெட்டு குமாரனை ஊமையை போதிக்கிறார். இந்த ஊமை 100 ஆண்டுகள் அல்லது இதை காணாமற் போன வெளியேற பெற்ற மகனை பற்றியது. ஒரு குடும்ப அங்கத்தினர் அவருடைய அல்லது அவளுடைய பாதையை தொலைக்கிற போது எவ்வாறு செயல்படுத்தும் என்பதை உமையின் பற்றி மூலமாக ரட்சிகர் நமக்கு அதை போதிக்கிறார். அவனுடைய ஆஸ்தி தனக்கு இப்போது வேண்டும் என கேட்ட குமாரன் அவனுடைய தகப்படும் கேட்டான். அவனுடைய வீட்டின் குடும்பத்தின் பாதுகாப்பை விட்டுவிட்டு உலக தேடலை நாட அவன் விரும்பினான். இரட்சகரின் ஊமையின் தகப்பன் அவனுடைய மகனுக்கு அவனுடைய ஆஸ்தியை கொடுத்து அவனுடைய அன்பான செயலை தயவு செய்து கவனிக்கவும். மகன் போகாமல் இருக்க அவனை சம்மதிக்க வைக்க தன்னால் முடிந்த எல்லாவற்றையும் நிச்சயமாக தகப்பன் செய்திருப்பான். ஆயினும் இதை போன்ற அனுபவம் என்னுடைய குடும்பத்திற்கு உண்டு. என்னுடைய நேர்மையான இரண்டு சகோதரர்களும் அற்புதமான சகோதரியும் நானும் ஒரு எடுத்துக்காட்டான பெற்றோரால் வளர்க்கப்பட்டோம். எங்கள் வீட்டில் சுவிசேஷம் எங்களுக்கு போதிக்கப்பட்டு வெற்றிகரமான அதை எங்கள் முதியர் வயதில் பின்பற்றி எங்கள் துணைகளோடு ஆலயத்தில் நாங்கள் முத்தரிக்கப்பட்டோம். ஆயினும் 1994 எங்கள் சகோதரி சூசன் சபை மற்றும் அதன் போதகனில் அதிதிருப்தி பட்டாள். சபையின் ஆரம்ப கால தலைவர்களை கேலி செய்து விமர்சித்ததால் அவள் தூண்டப்பட்டாள். ஜீவிக்கிற தீர்க்கதரிசிகள் மற்றும் அப்போஸ்தலர்கள் மீதும் உள்ள அவளது நம்பிக்கை மக்க செய்து அவள் அனுமதித்தாள். காலப்போக்கில் அவருடைய சந்தேகங்கள் விசுவாசத்திற்கு மேல் மற்றவர் அவள் தீர்மானித்தாள் என்ற நம்பிக்கையில் அவருடைய கதையை பகிர்ந்து கொள்ள சூசன் எனக்கு அனுமதித்தாள். என்னுடைய சகோதரர்களும் நானும் என்னுடைய விதவை தாயும் உடைந்து போனோம். அவளுடைய விசுவாசத்தை விட்டுவிட எது அவளை நடத்தியது என்பதை எங்களால் கற்பனை செய்து பார்க்க முடியவில்லை. என்னுடைய சகோதரர்களும் நானும் ஆயர்களாகவும் குழு தலைவர்களும் சேவை செய்திருக்கிறோம். தொகுதி மற்றும் குழும அங்கத்தினரோடு 99 ஆடுகளை விட்டு ஒன்றை தேடி போன சந்தோஷத்தை நாங்கள் அனுபவிக்கிறோம். ஆயினும் எங்கள் சகோதரி மீண்டும் அவளை திரும்பி அழைக்கிற எங்களை தொடர்ந்து முயற்சி அவளை இன்னும் தூரமாக விளக்கியது. அவளை எவ்வாறு சரியான முறையில் அணுகுவது என்பதற்கான பரலோக வழி நடத்துவதற்காக நாங்கள் நாடிய போது கெட்ட குமாரனின் உவமையில் உள்ள தகப்பனின் எடுத்துக்காட்டை நாங்கள் பின்பற்ற வேண்டும் என்பது தெளிவானது. சூசன் அவளின் தீர்மானத்தை செய்தாள். பார்க்க போனால் அவளை நாங்கள் விட்டுவிட வேண்டும். ஆனால் அவள் மீது நாங்கள் கொண்டிருக்கும் அன்பையும் அக்கறையும் அவள் அறிந்து கொள்ளாமல் அல்ல. ஆகவே புதுப்பிக்கப்பட்ட அன்பிலும் இரக்கத்திலும் நாங்கள் அவளை கவனித்து அவளுக்காக காத்திருந்தோம். சூசன் மீது அன்பு காட்டுவதையும் அக்கறை கொள்வதையும் என்னுடைய தாய் நிறுத்தவில்லை. ஒவ்வொரு முறையும் என்னுடைய தாய் ஆலயத்திற்கு போகும்போதெல்லாம் ஒருபோதும் நம்பிக்கையும் இழக்காதவராக ஜபப்பாட்டியில் சூசனின் பெயரை வைத்தார். கலிபோர்னியாவில் சூசன் வீட்டிற்கு பக்கத்தில் வசித்து வந்த என்னுடைய மூத்த சகோதரரும் அவரது மனைவியும் எல்லா குடும்ப நிகழ்ச்சிகளுக்கும் அவளை அழைத்தார்கள். ஒவ்வொரு ஆண்டும் சூசனின் பிறந்த நாளில் அவர்கள் வீட்டில் அவர்களோடு விருந்து ஏற்பாடு செய்தார்கள். எப்பொழுது அவளோடு தொடர்பு வைத்திருப்பதாகவும் அவளிடத்தில் உண்மையான அன்பு செலுத்துவதாகவும் அவர்கள் உறுதி செய்தார்கள். என்னுடைய இளைய சகோதரரும் அவருடைய மனைவியும் யூட்டாவில் உள்ள சூசனின் பிள்ளைகளை போய் பார்த்து அவர்களிடம் அன்பு காட்டினார்கள். குடும்பம் கூடும் போது அவருடைய பிள்ளைகள் எப்போதும் அழைக்கப்பட்டு சூசனின் பேரப்பிள்ளை ஞானஸ்தானம் பெற்ற போது நியமத்தை நடத்த என்னுடைய சகோதரர் அங்கிருந்தார். ஒருபோதும் விட்டுவிடாத அன்பான வீட்டுக்காரர்களும் விசாரிப்பு போதர்களும் சூசனாக இருந்தார்கள். எங்கள் பிள்ளைகள் ஊழியங்களுக்கு போய் திருமணமான போது இந்த குடும்ப கொண்டாட்டங்களில் கலந்து கொள்ள சூசன் அழைக்கப்பட்டு அவளும் கலந்து கொண்டாள். சூசனும் அவருடைய பிள்ளைகளும் எங்களுடைய இருக்கும்படி எல்லாவற்றிற்கும் மேலாக நாங்கள் அவர்களை நேசிக்கின்றோம் என்று, அவர்கள் எங்கள் குடும்பத்தின் ஒரு பகுதி என்பதை அவர்களுக்கு அறிந்து கொள்ளவும் குடும்ப நிகழ்ச்சிகளை உருவாக்க நாங்கள் சிரத்தையுடன் முயற்சித்தோம். கலிபோர்னியாவில் பல்கலைக்கழகத்தில் சூசன் ஒரு கூடுதல் பட்டத்தை பெற்ற போது அவருடைய பட்டம் அளிப்பில் நாங்கள் எல்லோரும் அவளுக்கு ஆதரவாக அங்கிருந்தோம். அவருடைய தீர்மானங்கள் எல்லாவற்றையும் நிச்சயமாக இருந்தன. 2006 சூசன் சபையை விட்டு போய் 12 ஆண்டுகள் கடந்த போது எங்களுடைய மகள் கேத்தி சட்டப்படிப்புக்காக அவருடைய கணவரோடு கலிபோர்னியாவிற்கு போனாள். சூசன் இருந்த அதே பட்டணத்தில் தான் அவர்களும் இருந்தனர். இந்த இளம் தம்பத்தினர் உதவிக்காகவும் ஆதரவுக்காகவும் சூசன் அத்தையை அணுகினார்கள். அவளை அவர்கள் நேசித்தார்கள். 2 வயதான எங்கள் பேத்தி லூசியை கவனித்துக் கொள்ள சூசன் உதவி லூசியின் இரவு ஜபங்களில் அவளுக்கு உதவை அவள் கண்டாள். சூசன் மீண்டும் சபைக்கு திரும்பி வருவாள் என நீங்கள் நினைக்கிறீர்களா என ஒரு நாள் கேத்தி என்னை அழைத்து கேட்டாள். அவள் திரும்ப வருவாள் என நான் நினைக்கிறேன், ஆனால் தொடர்ந்து பொறுமையா இருக்க வேண்டும் என நான் அவளுக்கு உறுதியளித்தேன். 6 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த வார முடிவில் என்னுடைய மனைவி மார்சியாவும் நானும் இந்த மாநாட்டு மையத்தில் முதல் வரிசையில் அமர்ந்திருந்தோம். அந்த நாளில் ஒரு போது அதிகாரியாக நான் ஆதரிக்கப்படவிருந்தேன். எப்போதுமே ஆவியோடு தொடர்புடைய மார்சியா எனக்கு ஒரு குறிப்பை எழுதி கொடுத்தாள். அதில் சூசன் திரும்பி வர இதுவே நேரம் என நான் நினைக்கிறேன் என அதில் எழுதப்பட்டிருந்தது. அந்த நாளில் பொது மாநாட்டை பார்க்கும்படியாக நான் போய் அவளை அழைக்கும்படியாக என் மகள் கேத்தியை என்னிடம் சொன்னாள். இந்த இரண்டான மகத்தான பெண்கள் உணர்த்தப்பட்டவளாக வராந்தவிற்கு நடந்து சென்று என் சகோதரியை நான் அழைத்தேன். அவளுக்கு தகவல் போனது. மாநாட்டின் எல்லா கூட்டங்களையும் பார்க்க அவள் உணர்த்தப்பட்டது எங்களை மகிழ்ச்சி அடை செய்தது. ஆரம்ப ஆண்டுகளில் அவள் நேசித்த தீர்க்க தரிசிகள் அப்போஸ்தலர்கள் அவள் கேட்டால் தலைவர் உக்டர் பூப்பர்கள் பெட்னார் குக் கிறிஸ்டபர்சன் மற்றும் ஆண்டர்சன் போன்ற அவள் இதுவரை கேட்டிராத புது பெயர்களை அவள் கண்டாள். இந்த மற்றும் பிற தனித்தனமான பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட அனுபவங்களின் போது கெட்ட குமாரனை போல என்னுடைய சகோதரிக்கு புத்தி தெளிந்தது. தீர்க்க தரிசிகளின் அப்போஸ்தர்களின் வார்த்தைகள் மற்றும் அவளுடைய குடும்பத்தின் அன்பு அவளை திரும்ப செய்து வீட்டிற்கு நடக்க ஆரம்பிக்க செய்தது. 15 ஆண்டுகளுக்கு பின்பு காணாமற் போன எங்களுக்கு மகளும் சகோதரியும் கண்டுபிடிக்கப்பட்டார்கள். கவனிப்பும் காத்திருந்தலும் முடிவு பெற்றது. மார்மன் புத்தகத்தில் லேகி விவரத்தை போல சூசன் அந்த அனுபவத்தை விவரிக்கிறாள். இருப்பு கோலை அவள் வீட்டை விட்டு தன்னை இருளின் முழுபணியில் அவள் கண்டாள். உலகத்தில் அவள் அனுபவித்துக் கொண்டிருந்ததற்கும் கர்த்தரும் அவளுடைய குடும்பமும் கொடுத்ததற்கும் இடையுமுள்ள தெளிவான மாறுபாடு பிரகாசமான வெளிப்படுத்தப்பட்ட கிறிஸ்துவால் அவளுடைய விசுவாசம் திரும்ப கொண்டு வரும்படி அவள் காணாமற் போனதை அவள் அறியவில்லை என அவள் சொன்னாள். 6 ஆண்டுகளாக ஒரு அற்புதம் நடந்தது. மார்மன் புத்தகத்தை பற்றி ஒரு புதுப்பிக்கப்பட்ட சாட்சி சூசனைக்கு இருக்கிறது. ஆலய சிபாரிசை அவள் பெற்றாள். ஆலயத்தில் ஒரு நியமமான பணியாளராக அவள் சேவை செய்கிறாள். தற்போது அவளுடைய தொகுதியில் சுவிசேஷ கோட்பாட்டை அவள் போதிக்கிறாள். பரலோகத்தின் ஜன்னல்கள் அவளுடைய பிள்ளைகளுக்கும் பேரப்பிள்ளைகளுக்கும் திறந்தது. கடினமான பின்விளைவுகளில் இருந்து கூட அவள் காணாமற் போகாததை போலிருக்கிறது. நீல்சன் குடும்பத்தை போல தற்காலிகமாக தங்கள் வழியை தொலைத்த குடும்ப அங்கத்தினர்கள் உங்களில் அநேக இருக்கிறார்கள். 100 ஆண்டுகளை கொண்டிருக்கும் எல்லோரும் 99 ஆடுகளை விட்டுவிட்டு அந்த ஒன்றுக்கு பின் சென்று அதை காக்க வேண்டும் என்பது இரட்சகரின் அறிவுரை. 10 வெள்ளிக்காசை உடையவர்களின் அதில் ஒன்று காணாமற் போனால் அதை கண்டுபிடிக்கும் வரை அதை தேட வேண்டும் என்பது அவரது அறிவுரை. உங்கள் மகன் அல்லது உங்கள் மகள், உங்கள் சகோதரர் அல்லது உங்கள் சகோதரி காணாமற் போனவர்கள் என்பதும் போது அவன் அல்லது அவள் சபையை விட்டுவிட்டு தீர்மானித்தால் நாம் செய்ய முடிந்ததை எல்லாம் செய்த பின்பு நமது முழு இருதயங்களோடு அந்த நபரை நேசித்து நாம் கவனித்து நாம் ஜெபித்து கர்த்தரின் கரம் வெளிப்படுவதற்காக நாம் காத்திருக்கிறோம் என்பதை நம் குடும்பத்தில் நாம் கற்கிறோம் என்று எங்கள் சகோதரி சபையை விட்டு போன பின்பு எங்களுடைய குடும்ப வேதனைப்படுத்ததின் போது நடந்த இந்த சம்பவத்தின் மூலமாக ஒருவேளை மிக முக்கியமாக பாடத்தை கர்த்தர் எனக்கு போதித்தார். நாங்கள் ஒன்றாக லூகா 15வது அதிகாரத்தை படித்துக் கொண்டிருந்த போது எங்கள் மகன் டேவிட் படித்தான். குமாரனின் ஊமையை நாங்கள் படித்த போது இதற்கு முன் எப்போது கேட்டதை விட இந்நாளில் அது எனக்கு வித்தியாசமாக கேட்டது. சில காரணத்திற்காக வீட்டில் தங்கியிருந்த மகனையே நாம் எப்போதுமே நினைப்பேன். அந்த காலை நேரத்தில் டேவிட் வாசித்த போது சில வழிகளில் நான் கெட்ட குமாரனாய் இருந்தேன் என்பதை நான் உணர்ந்தேன். நாம் எல்லோருமே பிதாவின் மகிமையற்றவர்களானோம். நம்மை குணமாக்க இரட்சகரின் பாவ நிவர்த்தி நம் எல்லோருக்கும் தேவையாயிருக்கிறது. நாம் எல்லோருமே காணாமற் போய் கண்டுபிடிக்கப்பட வேண்டும். என்னுடைய சகோதரிக்கும் எனக்கும் ரட்சகரின் அன்பும் அவருடைய பாவ நிவர்த்தியின் தேவையாய் இருப்பதை நான் அறிந்து கொள்ள அந்த நாளில் இந்த வெளிப்பாடு எனக்கு உதவியது. வீட்டிற்கு திரும்பி போகும் போது பாதையில் தான் சூசனும் நான் இருந்தோம். அவர் விவரித்த போது தகப்பன் அவனுடைய கெட்ட குமரனியை வரவேற்ற போது ஓமையில் சொன்ன ரட்சகரின் வார்த்தைகள் மிக சக்தி வாய்ந்திருந்தது. நாம் நம்முடைய பரலோக வீட்டிற்கு திரும்பி வரும் போகும் போது நீங்களும் நானும் பெறப்போகிற அவைகள் அனுபவத்தின் விளக்கமாக இருக்காமல் என நான் நம்புகிறேன். நேசிக்கிற, காத்திருக்கிற, கவனித்திருக்கிற ஒரு பிதாவை பற்றி அவைகள் நமக்கு போதிக்கிறது. இவைகள் இரட்சகரின் வார்த்தைகள். அவன் தூரத்தில் பொறும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு கொண்டு மனதுருகி ஓடி வந்து கட்டி கொண்டு முத்தனிஞ்சான். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆமென்.
Thank you, Elder Nielsen, for the remarkably personal candor of that remarkable counsel. Without safety ropes,
பாதுகாப்பின் கயிறுகள், நுகங்கள் மற்றும் மலையேறுவதற்கான எந்த கருவிகளும் இல்லாமல் 14 வயதான ஜிம்மி, ஜான் என்ற சகோதரர்கள் என்னுடைய சொந்த இடமான தெற்கு யூட்டாவின் ஸ்னோ கேன்யன் பார்க்கில் செங்குத்தான பள்ளத்தாக்கின் மலைச்சுவர்கள் வழியை ஏற முயற்சித்தார்கள். அந்த கடினமான ஏறுதலில் உச்சிக்கருகே செல்வதற்கு வழி இல்லாமல் ஒரு விளிம்பு நீட்டிக்கொண்டிருந்ததை கண்டார்கள். அவர்களால் மேலேயும் செல்ல இயலவில்லை, கீழே திரும்பவும் வழியில்லை. இக்கட்டான நிலைமையில் தத்தளித்தார்கள். மிகவும் கருத்தான கணிப்பிற்கு பின்பு ஜான் அவனது இளைய சகோதரனை விளிம்பின் உச்சியில் ஒரு பாதுகாப்பான இடத்திற்கு உயர்த்தி வைத்தான்.
Enough footing to boost his younger brother to safety on the top of the ledge.
அந்த உயர்ந்த இடத்திற்கு செல்ல அவனுக்கு வழி தெரியவில்லை. கை மற்றும் காலை பதிக்க அவன் அதிகமாக முயற்சித்த போது அவனுடைய புயங்கள் இன்னமும் இறுகியது. மிகவும் திகில் அடைந்து தன்னுடைய உயிருக்காக பயம் கொண்டான். இனி அவனால் அதை பற்றி கொண்டிருக்க இயலாது என அறிந்து தான் மேலே குதித்து அந்த விளிம்பை பற்றி கொள்ள யோசித்தான். அதில் வெற்றி கொண்டால் தனது கரத்தின் பலத்தால் தன்னை பாதுகாப்பிற்கு தன்னை உயர்த்தி கொள்ளலாம் என யோசித்தான். தன்னுடைய சொந்த வார்த்தைகளில் அவன் கூறியது, நான் குதிப்பதற்கு முன் ஜிம்மியை அழைத்து நீ எனக்கு உதவக்கூடிய ஒரு பலமான கிளையை என்னிடத்தில் கண்டுபிடித்து என்னை உயர்த்திவிட கொண்டு வா என சொன்னேன். அங்கு அந்த மாதிரி கிளை ஒன்றும் கிடையாது என எனக்கு தெரியும். எனக்கு வேறு வழி தெரியவில்லை. நான் குதிப்பது தோல்வியடைந்தால் நான் மரணத்திற்குள் உழுவதை என் இளைய சகோதரன் பார்க்கக்கூடாது என்பதை உறுதி செய்து கொள்ளவே இதை செய்தேன். கண்படாத தூரத்திற்கு செல்ல அவனுக்கு போதிய சமயத்தை கொடுத்த பின்னர் நான் என்னுடைய கடைசி ஜெபத்தை சொன்னேன். என்னுடைய குடும்பத்தை நான் நேசிக்கிறேன் மற்றும் ஜிம்மியை பாதுகாப்ப திரும்ப வேண்டும் என்பதுதான் என் ஜெபம். பின்னர் நான் குதித்தேன். என் முழங்கால் வரை விளிம்பிற்கு எனது கைகளை நீட்டி எனது பலன் அனைத்தையும் வைத்து குதித்தேன். ஆனால் பரப்பில் எனது கைகளை நான் தட்டிய போது சமமான கல்லின் மேல் மணலை தவிர எதையும் நான் உணரவில்லை. எதையும் பிடித்துக் கொள்ளாத அந்த உணர்வு இப்பொழுதும் என் மனதில் நினைவில் இருக்கிறது. மணல் பரப்பின் மேல் என்னுடைய விரல்கள் மெதுவாக செயலிழப்பதை நான் உணர்ந்தேன். என்னுடைய வாழ்க்கை முடிந்து போனது என அறிந்தேன். ஆனால் ஒரு கோடை புயலில் ஒரு மின்னல் அடித்ததைப் போல திடீரென உச்சியின் மேலே நுனியில் எங்கேயோ இருந்து கைகள் எழும்பி அவைகளின் அளவை விட ஒரு பலத்துடனும் தீர்மானத்துடனும் என் இடுப்பை தூக்கின. என்னுடைய சிறிய உண்மையான சகோதரன் கற்பனையாக மரக்கலையை தேடி போயிருக்க மாட்டான். நான் என்ன செய்ய வேண்டுமென நினைத்ததை அவன் அறிந்து அதை போலவே அவன் ஒரு இன்ச் கூட நகரவில்லை. முட்டாள்தனமாக நான் குதிக்க முயற்சிப்பேன் என முழுமையாக அறிந்தவனாக அமைதியாக ஏறக்குறைய மூச்சில்லாமல் அவன் பேசாது காத்திருந்தான். நான் குதித்த போது அவன் என்னை பிடித்து கொண்டு நான் விழ அவன் விடவில்லை. நிச்சயமான மரணத்தை எதிர்பார்த்து மேலே உதவி இல்லாமல் நான் தொங்கிக் கொண்டிருந்த போது அந்த நாளில் அந்த பலமான சகோதர கைகள் என்னுடைய உயிரை காப்பாற்றின.
இன்று
ஈஸ்டர் ஞாயிறு. எப்பொழுதுமே நாம் நினைவு கூற வேண்டும் என்றாலும் நமது வாராந்திர திருவிருந்து ஜெபங்களில் நினைவு கூறுவதாக நாம் வாக்களிக்கிறோம். எனினும் நமது வீழ்வுகளிலும் தோல்விகளிலுமிருந்து நமது துக்கங்களிலுமிருந்து நமது பாவங்களிலிருந்தும் நம்மை காக்க மரண பள்ளத்தாக்கிற்குள் கைகளை நீட்டிய சகோதர கைகளையும் தீர்மானித்த கைகளையும் விசேஷமாக நினைவு கூறுவதற்கான நாள் இது.
From our sorrows and from our sins. Against the background of this story reported to me.
வருஷத்தின் மிக பரிசுத்த நாளாய் இருக்கிறது. ஜானாலும் ஜிமியினால் குடும்பத்தாலும் சொல்லப்பட்ட இந்த கதையின் பின்னணிக்கு எதிராக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பாவ நிவர்த்திக்காகவும் உயிர்த்தெழுதலுக்காகவும் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். இயேசு நமக்கு கொடுக்கிற அன்புக்கு என அர்த்தத்தை கொடுக்கிற தேவனின் தெய்வீக திட்டத்தின் நிகழ்ச்சிகளை நான் ஏற்றுக்கொள்கிறேன். வளர்ந்து வரும் சமய சார்பற்ற சமுதாயத்தில் இது பொதுவாக இல்லாதிருப்பதில் ஆதாமியும் ஏவாளை பற்றி அல்லது அனைத்துக்கள் அவர்களின் அதிர்ஷ்ட வீழ்ச்சியை பற்றி பேசுவது நாகரிகமாக இருக்காது. எப்படியாயினும் கிறிஸ்துவின் பாவ நேர்த்தியும் உயிர்த்தெழுதலையும் நம்மால் முற்றிலுமாக புரிந்து கொள்ள முடியாதென்பதும் அவருடைய பிறப்பின் மரணத்தை தனித்துவமான நோக்கத்தை நம்மால் போதிய அளவில் பாராட்ட முடியாது என்பதும் எளிய உண்மை. வேறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டுமெனில் அந்த வீழ்ச்சி அதனுடன் கொண்டு வந்த எல்லா விளைவுகளுடன் ஒரு உண்மையான ஆதாம் ஏவாள் இருந்தார்கள் என புரிந்து கொள்ளாமல் கிறிஸ்துமஸ் மற்றும் ஈஸ்டர் தினத்தை நம்மால் கொண்டாடுவதற்கு வழி இல்லை.
I do not know the details of what happened on this planet before that.
அதற்கு முன் இந்த கோளத்தில் என்ன நடந்தது என்ற விவரம் எனக்கு தெரியாது. ஆனால் இந்த இருவரும் தேவனின் தெய்வீக கரத்தின் கீழ் சிருஷ்டிக்கப்பட்டார்கள். அங்கு மனித மரணமோ வருங்கால குடும்பமோ இல்லாத பரலோக அமைப்பில் அவர்கள் தனியாக வாழ்ந்தார்கள். அவர்கள் தேவனின் கற்பனையை மீறியதால் அவர்கள் அந்த தோட்டத்தை விட்டு செல்ல வேண்டிய நிலை. சரீர மரணத்தை நாம் எதிர்கொள்வதற்கான வாய்ப்பை நமக்கு அது அளித்தது. அவர்களுடைய சூழ்நிலைக்கு அதிகமான துக்கத்தையும் குழப்பத்தையும் கூட்ட ஆவிக்குரிய விளைவுகளும் ஏற்பட்டது. அவர்களுடைய தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து பிரிக்கப்பட்டார்கள். அந்த வீழ்ந்த உலகத்தில் பிறந்த நாமும் தேவனின் பிரமாணத்தை மீறியதால் ஆதாமும் ஏவாளுக்கும் வழங்கப்பட்ட அதே தண்டனைகள் நமக்கும்
வழங்கப்பட்டன.
என்ன ஒரு இக்கட்டான நிலை! ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் பிள்ளையும் நிரந்தர மரணத்திற்கு நேராக அதன் மாம்ச வீழ்ச்சியினாலும் நித்திய வேதனைக்கு நேராக ஆவிக்குரிய வேதனையிலும் இருந்து முழு மனுக்குலமும் வீழ்ச்சியிலும் இருக்கிறது. வாழ்க்கை இப்படித்தான் இருக்க வேண்டுமா? இதுதான் மனுக்குள்ள அனுபவத்தின் சிறப்பான முடிவாயிருக்கிறதா? நாம் எல்லாருமே எங்கேயோ ஒரு வித்தியாசமான பிரபஞ்சத்தில் ஒரு குளிரான பள்ளத்தாக்கில் தொங்கிக் கொண்டு நமது விரல்களுக்கு கீழே மணல் சருகிக் கொண்டிருக்கிற உணர்வுடன் நம்மை காப்பதற்கு எதுவும் இல்லாமல் ஒரு பிடிப்பை தேடிக்கொண்டிருக்கிறோமா?
Nothing to save us, nothing to hold on to, much less
நம்மால் முடித்த உயரத்திற்கு ஏறி நமக்கு கொடுக்கப்பட்ட 70 ஆண்டுகளை பிடித்துக்கொண்டு பின்னர் வீழ்ந்து மற்றும் விழுந்து என்றென்றைக்குமாக விழுந்து கொண்டே இருக்கிற ஒரு வேறுமையான பயிற்சியில் இருப்பதுதான் வாழ்க்கையில் நமக்கு ஒரே நோக்கமா?
The answer.
இல்லை என்பதுதான் அந்த கேள்விக்கான நிச்சயமான பதில். சர்வத்தையும் அறிந்திருக்கிறவரின் ஞானத்தின்படியே சகலமும் நடப்பிக்கப்பட்டது என பழங்கால தற்கால தீர்க்கதரிசிகளுடன் நான் சாட்சி அளிக்கிறேன். அப்படியே ஏதேன் தோட்டத்திலிருந்து அந்த முதல் பெற்றோர் வெளியே நடந்த அந்த நேரத்திலிருந்து நம் எல்லோருடைய தேவனும் பிதாவுமானவர் ஆதாம் ஏவாளின் தீர்மானத்தை எதிர்பார்த்து நமது நித்திய சந்தோஷத்திற்காக இந்த முழு தொடர் வரிசையும் அமைத்தார் என்பதை நமது காலத்தின் வழியே நமக்கு அறிவிக்க வானத்து தூதர்களை அனுப்பினார்.
Which provided for a savior.
இது அப்போஸ்தலனாகிய பவுல் மற்றொரு ஆதாம் என அவரை அழைத்த முதல் ஆதாமின் மீறுதலுக்காக பாவ நிவர்த்தி செய்ய சரியான நேரத்தில் வரப்போகிற தேவனின் குமாரனாகிய ஒரு இரட்சகரை கொடுக்கிற அவருடைய தெய்வீகின் திட்டத்தின் ஒரு பகுதி. இப்போதிருக்கிற இந்த உலகத்திற்குள் பிறக்கப் போகிற ஒவ்வொருவருக்கும் நிபந்தனை இல்லாமல் உயிர்த்தெழுதலை அருளுகிற அந்த பாவ நிவர்த்தி சரீர மரணத்தின் மேல் முற்றிலுமாக வெற்றியை கொடுக்கும். மனம் திரும்புதல் மற்றும் தெய்வீக கற்பனைகளுக்கு கீழ்ப்படிதலுமான நிபந்தனையுடன் ஆதாமிலிருந்து உலக முடிவு வரை தனிப்பட்ட பாவங்களுக்காக இது கருணையினால் மன்னிப்பையும் கொடுக்கும்.
As one of his ordained witnesses
நாசரேத்தின் இயேசுவே உலகத்தின் இரட்சகர் என்றும் பிந்தின ஆதாம் நமது விசுவாசத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறவரும் நித்திய ஜீவனின் ஆல்பாவும் ஒமேகாவும் ஆனவர் என அவருடைய நியமிக்கப்பட்ட சாட்சிகளில் ஒருவராக இந்த ஈஸ்டர் காலையில் நான் அறிவிக்கிறேன். ஆதாமுக்குள் நான் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள்ள எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் என பவுல் அறிவித்தான். தீர்க்கதரிசியும் கோத்திர தலைவுமான லீகை அப்படியே சொன்னான். மனுஷன் இருப்பதற்காகவே ஆதாம் வீழ்ந்து போனான். காலங்களின் நிறைவிலே மேசியா மனுப்புத்திரரை வீழ்ச்சியிலிருந்து மீட்கும் பொருட்டு வருகிறார். இயேசு கிறிஸ்துவின் பாவ நிவர்த்தியை பற்றி 2 பிரசங்கத்தின் பகுதியாக மார்மன் புத்தகத்தில் தீர்க்கதரிசி யாக்கோபு உயிர்த்தெழுதலின் நிமித்தமாக வீழ்ச்சி வந்தது என
போதித்தான்.
ஆகவே நாம் எப்பொழுதுமே அனுபவித்த ஒவ்வொரு வீழ்ச்சியின் மேலும் எப்பொழுதுமே நமக்கு தெரிந்த ஒவ்வொரு துக்கத்தின் மேலும் நமக்கு எப்போதுமே இருந்த ஒவ்வொரு ஏமாற்றத்தின் மேலும் நாம் எப்பொழுதுமே எதிர்கொண்ட ஒவ்வொரு பயத்தின் மேலும் சொல்ல போனால் நமது பாவங்களுக்காக மரணத்திலிருந்தும் மன்னிப்பிலிருந்தும் நமது உயிர்த்தெழுதல் எதுவும் இல்லாமல் வெற்றியின் வரத்தை இன்று நாம் கொண்டாடுகிறோம்.
Because of events that transpired
2000 ஆண்டுகளுக்கு முன்னே விட ஒரு வார கடைசியில் வெளிப்படுத்தப்பட்ட நிகழ்ச்சிகளால் அந்த வெற்றி நமக்கு கிடைக்கிறது. கெத்செமனே தோட்டத்தின் ஆவிக்குரிய வேதனையில் ஆரம்பித்து கல்வாரியில் உள்ள ஒரு சிலுவையில் அறையப்படுதலுக்கு கொண்டு போய் நன்கொடையாக கொடுக்கப்பட்ட ஒரு கல்லறைக்குள் ஒரு அழகான ஞாயிற்றுக்கிழமை காலையில் முடிவடைந்தது. தேவனுடைய குமாரனாகிய ஒரு பாவமற்ற தூய்மையான பரிசுத்த மனிதன் உலகத்தின் வரலாற்றில் மறித்து போன எந்த மனிதனும் எப்பொழுதுமே செய்தராத ஒன்றை செய்தார். எவராலும் செய்யவும் இயலாது. அவருடைய சொந்த வல்லமையின் கீழ் மீண்டும் அவருடைய ஆவிக்குரிய ஆவியிலிருந்து சரீரம் ஒருபோதும் பிரிக்க முடியாத மரணத்திலிருந்து அவர் எழுந்தார். அவருடைய சொந்த தீர்மானத்தில் அவரை கட்டியிருந்த துணிகளை அவர் கழற்றி அவருடைய தலையில் கட்டப்பட்டிருந்த துணியை கவனமாக ஒரு இடத்திலே சுருட்டி வைத்தார் என வேதம் சொல்கிறது. இயேசு அனுபவித்த பாவ நிவர்த்தியின் உயிர்த்தெழுதலின் அந்த அனைத்து முதல் நாள் தொடர் வரிசையில் மிக முக்கியமான நேரம் அவருடைய தயாள பரிசும் உலக வரலாற்றில் எப்பொழுதுமே செய்து காட்டப்பட்டிருக்கிற தெய்வீக அன்பின் வெளிப்படுத்துதலும் ஆகும். இயேசு கிறிஸ்து பாடுபட்டார், மரித்தார், இரண்டு உதவிக்கரங்களாக நம்மை இழுத்துக் கொள்கிற இரண்டு சகோதர கரங்களாக நம்மை பிடித்து அவரிடத்தில் நமது நேர்மையின் மூலமாக நித்தியம் ஜீவனுக்கு அவரிடத்தில் நம்மை உயர்த்த அவரால் முடியும்படிக்கு மரணத்திலிருந்து எழுந்தார்.
And through our obedience to his commandments, lift us to eternal life. This Easter,
the Easter, அவருக்கும் இன்னமும் காயமடைந்த பாதங்களுடன் அவர் நின்று கொண்டிருந்தாலும் இயேசு இன்னமும் மரணத்தின் மேல் வெற்றி சிறந்தவராக நின்று கொண்டிருக்கிற அவரை கொடுத்த பிதாவுக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த ஈஸ்டரில் நான் அவருக்கும் காயமடைந்த கைகளுடன் முழங்கையுடன் நீட்டினாலும் முடிவில்லாத கிருபையை இயேசு இன்னமும் நமக்கு கொடுக்கிற அவரை நமக்கு கொடுத்த பிதாவுக்கும் நன்றி செலுத்துகிறேன். அவருக்கும் வேர்வையால் கரைப்படைந்த தோட்டத்திற்கு முன், ஆணி துளைத்த சிலுவைக்கு முன், ஒரு மகிமையான காலியான கல்லறைக்கு முன் நம்மால் பாட முடிகிற அவரை கொடுத்த பிதாவுக்கும் இந்த ஈஸ்டர் நான் நன்றி செலுத்துகிறேன். எவ்வளவு மகத்தானது, எவ்வளவு மகிமையானது, எவ்வளவு மொழிமையானது மீட்பின் சிறப்பான வடிவம், நீதியும் அன்பும் கருணையும் எங்கே சந்திக்கின்றன? தெய்வீக இசையில் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஆமேன்.
We are grateful.
இன்று காலை அவர்கள் அளித்த அழகிய இசைக்காக மர்மன் டாபர்னாக்கின் தேர் திசை குழுவுக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். இக்கூட்டத்தின் நமது செய்தாளர் பிரதான தலைமை இரண்டாம் ஆலோசகர் தலைவர் டியூட்டர் எஃப் உட்ராப் ஆவார். அவரது குறிப்புகளைத் தொடர்ந்து கிரைஸ்த் லார்ட் இஸ் ரைசன் டுடே பாடி சேர்திசைக்குழு இக்கூட்டத்தை நிறைவு செய்யும். பின்பு நிறைவு ஜெபம் எழுபதின்மாரின் மூப்பர் கேவின் எஸ் ஹாமில்டன் ஏறெடுக்கப்படும்.
President Monson, thank you for announcing those three new temples in such marvelous locations. President, we love and sustain you with all our hearts. And our dear brothers and sisters, dear friends, please have a wonderful and happy Easter Sunday, all of you. On Easter Sunday, we celebrate the most long-awaited and glorious event in the history of the world. It is the day that changed everything. On that day, my life changed. Your life changed. The destiny of all of God's children changed. On that blessed day, the Savior of mankind, who had taken upon himself the chains of sin and death that held us captive, burst those chains and set us free. Because of the sacrifice of our beloved
மரணத்திற்கு கூறு இல்லை, பாதாளத்திற்கு ஜெயம் இல்லை, சாத்தானுக்கு நீடித்த வல்லமை இல்லை. இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி நம்மை மறுபடியும் குறிப்பித்தார். இந்த வார்த்தைகளில் நம்மால் ஒருவரை ஒருவர் தேற்ற முடியும் என்று அவர் சொன்னபோது அப்போஸ்தலர் பால் உண்மையிலேயே சரியாக சொன்னார். நாம் அடிக்கடி இரட்சகரின் பாவ நிவர்த்தியை குறித்து பேசுகிறோம், அது மிகவும் சரியே. ஜேக்கப்பின் வார்த்தைகளில் அவரை பற்றிய சம்பூர்ண ஞானத்தை பெற கிறிஸ்துவின் பாவ நிவர்த்தி குறித்து நான் ஏன் பிரசங்கிக்க கூடாது? ஆனால் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நாங்கள் கிறிஸ்துவை பற்றி பேசும்போது கிறிஸ்துவர் கலி கூறுகிறோம், கிறிஸ்துவை பற்றி போதிக்கிறோம், கிறிஸ்துவை குறித்து தீர்க்க தரிசனம் உரைக்கிறோம். தேவகுமாரனின் நித்திய வாழ்விற்காக நம் வியப்பின் மகத்துவத்தின் உணர்வை ஒருபோதும் இழந்துவிடக்கூடாது. நமது போதனையிலும் நமது உரையாடலிலும் அல்லது நமது இருதயங்களிலும் இரட்சகரின் பாவ நிவர்த்தி பொது இடமாக கூடாது. அது புனிதமாகவும் பரிசுத்தமாகவும் இருக்கிறது. ஏனெனில் பெரிதும் கடைசியான பலியின் மூலமாக இது இருப்பதால் கிறிஸ்துவாகிய இயேசு அவர் தம்முடைய நாமத்தில் விசுவாசிக்கிற யாவர் மீதும் இரட்சிப்பை கொண்டு வருவார். பரிபூர்ணம் இல்லாத, தூய்மை இல்லாத, தவறுகள் நிறைந்தவர்களாக, நன்றி இல்லாதவர்களாக இருக்கிற நம்மை ரட்சிக்க தேவகுமாரன் தம்மை தாழ்த்தியதை பற்றி நான் நினைத்து ஆச்சரியப்படுகிறேன். இரட்சகரின் பாவ நிவர்த்தியை புரிந்து கொள்ள நான் சிறிது மனதிற்குள் நான் முயற்சி செய்தேன். தேவன் நம்மை ஆழமாக, பரிபூர்ணமாக, நித்தியமாக நேசிக்கிறார் என்ற விளக்கம் மட்டுமே என்னுள் வந்தது. கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலத்தையும் நீளத்தையும் ஆழத்தையும் உயரத்தையும் என்னால் கணக்கிட ஆரம்பிக்கக்கூட முடியாது. வேதங்கள் அடிக்கடி அழைக்கிற தேவனின் கிருபை அந்த அன்பின் ஒரு சக்தி வாய்ந்த வெளிப்படுத்துதல். அது தெய்வீக உதவியாகவும் தவறுள்ளவர்களுக்கு குறையுள்ளவர்களாக நாம் இருப்பதிலிருந்து நாம் உலர்கிற பலத்தின் வரமாகவும் இருந்திருந்தது. இப்போது நாம் சத்தியத்தில் நாம் நன்மை உடையவரைக்கும் சகல காரியங்களையும் அறிந்து கொள்ளும் வரைக்கும் சத்தியத்தையும் ஒளியும் பெற்றுக்கொள்கிற பெண்மையை அறிந்திருக்கிறோம். தேவனின் கிருபை மிகவும் அற்புதமானது. இருந்தும் இது வழக்கமாக தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது. இருந்தும் கூட அவருடைய நித்திய ராஜ்யத்தில் நமக்காக ஆயப்படுத்தப்பட்டிருக்கிறது. சுதந்திரிக்க நாம் எண்ணமுடையவர்களாக இருத்தல் தேவனின் கிருபையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த அளவுக்கு கிருபையை பற்றி நான் பேச வேண்டும். குறிப்பாக முதலில் பரலோகத்தின் கதவுகளை எப்படி கிருபை திறக்கிறது, இரண்டாவதாக எப்படி அது பரலோகத்தின் ஜன்னல்களை திறக்கிறது. முதலாவதாக கிருபை பரலோகத்தின் கதவுகளை திறக்கிறது. ஏனெனில் நாம் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானோம். அதனால் எந்த அசுத்த பொருளும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. நாம் ஒவ்வொருவரும் தேவனின் பிரசன்னத்திற்குள் திரும்ப தகுதியற்றவர்களாய் இருக்கிறோம். நமது முழு ஆத்மாக்களோடும் தேவனுக்கு நாம் ஊழியம் செய்ய வேண்டியவர்களாக இருந்தாலும் அது போதாது. ஏனெனில் நாம் இன்னமும் பிரயோஜனமற்ற ஊழியர்களாகவே இருக்கிறோம். பரலோகத்தின் வழியை நம்மால் சம்பாதிக்க முடியாது. நாம் மேற்கொள்ள நமக்கு சக்தி இல்லாத நீதியின் கோரிக்கைகள் தடங்களாக நின்று கொண்டிருக்கிறது. ஆனால் எல்லாம் தொலைந்து போகவில்லை. தேவனின் கிருபை நமது பெரிய நித்திய நம்பிக்கையாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் தியாகத்தின் மூலமாக நீதியின் கோரிக்கைகள் கிருபையின் திட்டத்தை அமைதிப்படுத்துகிறது. மேலும் மனுஷர் மனம் திரும்பும்படியான விசுவாசத்தை பெற வழி ஏற்படுத்துகிறது. நமது பாவங்கள் சிவப்பென இருந்தாலும் உறைந்த பணிபோல் வெண்மையாகும். நமது நேசமுள்ள இரட்சகர் எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்து அது அவருடைய நித்திய ராஜ்யத்திற்குள் ஒரு பிரவேசித்தலை நமக்கு அளிக்கிறது. கதவு திறக்கப்பட்டது. ஆனால் நமது முந்தைய குற்றப்பட்ட நிலைக்கு நம்மை தேவனின் கிருபை சாதாரணமாக கொண்டு வருவதில்லை. நமது தவறுகளையும் பாவங்களையும் ரட்சிப்பு மட்டும் நீக்குவதாயிருந்தால் பின்னர் அற்புதமாயிருக்கிற ரட்சிப்பு நமக்கான பிதாவின் நோக்கங்களை நிறைவேற்றுவதில்லை. அவருடைய நோக்கம் இன்னும் உயர்ந்ததாயிருக்கிறது. அவருடைய குமாரர்களும் குமார்த்திகளும் அவரை போலாக வேண்டும் என்பது அவர் விரும்புகின்றார். தேவ கிருபையின் வரத்துடன் சீடரின் பாதை பின்னாக நடத்துவதில்லை, அது முன்னாக நடத்துகிறது. புரிந்து கொள்ள நமக்கு கடினமான உயரங்களுக்கு அது நடத்துகிறது. அவருடைய பரிபூர்ணத்தையும் அவருடைய மகிமையும் பெற்றுக்கொண்ட நமக்கு அன்பானவர்களால் நாம் சூழப்பட்டிருக்கிற நமது பரலோக பிதாவின் விண்ணக ராஜ்யத்தில் மேன்மை அடைதலுக்காக நடத்துகிறது. சகல காரியங்களும் நம்முடையதாக இருக்கின்றன. நாம் கிறிஸ்துவில் இருக்கிறோம். உண்மையில் பிதாவுக்குள்ள சகலமும் நமக்கு கொடுக்கப்படும். இந்த கிருபை சுதந்திரத்துக்குள்ள ஒரு திறக்கப்பட்ட வாசலை விட நாம் அதிகம் வேண்டும். மறுபிரிவி என வேதங்கள் அதை விவரிக்கிறது. ஆம், தேவனால் பிறக்க நாம் தங்களுடைய மாம்சமான வீழ்ந்த நிலையிலிருந்து தேவனால் மீட்கப்பட்டு நீதியின் நிலைக்கு மாற்றப்பட்டு அவருடைய குமாரரும் குமார்த்திமாகிற ஒரு விசேஷித்தமான மாற்றத்திற்கு ஒரு இறுதிய விருப்பத்துடன் இந்த வாசல் வழியாக நாம் பிரவேசிக்க வேண்டும். இரண்டாவதாக கிருபை பரலோகத்தின் ஜன்னல்களை திறக்கிறது. தேவனின் கிருபையின் மற்றொரு தன்மை பரலோகத்தின் ஜன்னல்களை திறத்தல். மற்றபடி நம்மால் அணுகுவதற்கு அப்பால் உள்ள காரியங்களை நாம் அடைய சாத்தியமாக்கின்ற வல்லமையின் பலத்தின் ஆசீர்வாதங்களை அதன் வழியாக தேவன் பொழியப்படுகின்றார். அது தேவனின் ஆச்சரியமான கிருபையினாலே ஏமாற்றுபவனின் அபாயகரமானதையும் மறைந்திருக்கிற சோதனைகளையும் அவருடைய பிள்ளைகள் மேற்கொண்டு பாவத்திற்கு மேலாக எழும்பி கிறிஸ்துவில் பரிபூரணம் ஆவார்கள். பலவீனங்கள் நாம் யாவரிடம் இருந்தாலும் கூட அவைகளை நாம் மேற்கொள்ளலாம். நம்மை தாழ்த்தி விசுவாசமாக இருந்தால் பலவீனமுள்ளவைகள் பலமுள்ளவைகளாகும். அது தேவனுடைய கிருபையினால். நமது தகுதிகளை அதிகமாக்கி நமது வாழ்க்கையை செழிப்பாக்கின்ற உலக பிரகார ஆசீர்வாதங்களையும் ஆவிக்குரிய வாரங்களையும் நமது வாழ்க்கை முழுவதும் தேவனின் கிருபை அருளுகிறது. அவருடைய கிருபை நம்மை புதுப்பிக்கிறது. அவருடைய கிருபை நம்மை சிறப்பானவர்களாக நமக்கு உதவுகிறது. யார் தகுதி பெற முடியும்? பாரிசி சைமன் வீட்டிற்கு கிறிஸ்து போனதை குறித்து வேதகபத்தில் நாம் படிக்கிறோம். வெளியரங்கமாக சைமன் ஒரு நல்ல மனிதனாகவும் நேர்மையானாகவும் தோன்றினார். செய்ய வேண்டிய பிறப்புகளை வழக்கமாக அவர் சரிபார்த்து கொண்டார். அவர் பிரமாணத்தை கை கொண்டார். தசம பாகத்தை செலுத்தினார். ஓய்வு நாளை ஆசரித்தார். ஜனசரி சமீபத்த ஜப ஆலயத்தை. ஆனால் சைமன் இருந்தபோது ஒரு நாள் அவர்களிடம் ரட்சகரின் பாதங்களை அவளது கண்ணீரால் தழுவி அவருடைய பாதங்களில் பரிமள தைலத்தை பூசினாள். இந்த தொழுகையின் காட்சிகள் சைமன் மகிழ்ச்சி அடையவில்லை. ஏனெனில் அந்த பெண் பாவின அவர் அறிவார். இயேசுவுக்கு அது தெரியாமல் அவர் தீர்க்கதரிசியாக இருக்க மாட்டார் அல்லது அந்த பெண் அவரை தொட அனுமதிக்க மாட்டார் என சைமன் நினைத்தார். அவருடைய எண்ணங்களை கவனித்தால் இயேசு சைமன் திரும்பி ஒரு கேள்வி கேட்டார். அவர் சொன்னார், ஒருவனிடத்தில் இரண்டு பேர் கடன்பட்டிருந்தார்கள். ஒருவர் 500 வெள்ளி காசும் மற்றவன் 50 வெள்ளி காசும் கொடுக்க வேண்டியிருந்தது. கொடுக்க அவர்களுக்கு நிர்வாகம் இல்லாத இருக்கும் மன்னித்து விட்டான். இப்படி இருக்க அவர்கள் எவரிடத்தில் அன்பாயிருப்பான், எவனுக்கு அதிகமாய் மன்னிவித்தானோ அவனை, சைமன் பதிலளித்தான். பின்னர் இயேசு தனித்துவமான ஒரு பாடத்தை போதித்தார். இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயோ, இவர் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இவர் மிகவும் அன்பு உண்டாலே எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான். இந்த இரண்டு மனிதர்கள் யாரை நாம் அதிகம் நேசிப்போம்? நாம் சைமனை போல் இருக்கிறோமா? நம்முடைய நல்ல செயல்களில் நம்முடைய சொந்த ரீதியில் நம்பிக்கை வைத்து நம்பிக்கையும் வாழ்தலாக இருக்கிறோமா? ஒருவேளை அல்லது நமது தரங்களின் வாழாதவர்களோடு சிறிது பொறுமை இல்லாதவர்களாக நாம் இருக்கிறோமா? ஒரு தானியங்கி ஓட்டுநரை போல் நம் கூட்டங்களில் பங்கேற்று கொண்டு சுவிசேஷ கோட்பாடு வகுப்பில் கொட்டாவி விட்டு கொண்டு திருவிருந்து கூட்டத்தின் போது நமது கைபேசிகளை இயக்கி கொண்டு நடவடிக்கைகளின் வழியே போய்கொண்டிருக்கிறோமா? அல்லது பாவனைத்து முற்றிலும் நம்பிக்கை இழந்ததாக நினைத்த அந்த பெண்ணை போல் இருக்கிறோமா? நாம் அதிகமாய் நேசிக்கிறோமா? பரலோக பிதாவிற்கு நாம் கடன் பெற்றிருப்பதை நாம் புரிந்து கொண்டு தேவனின் கிருபைக்காக நமது முழு ஆத்மாவும் வேண்டுகின்றோமா? ஜெபிக்க நாம் முழங்கால் படியிடும் போது நமது நீதியின் பெரிய காரியங்களை திரும்பி பார்ப்பதற்காக அல்லது நமது தவறுகளுக்காக அறிக்கையிட்டு தேவனின் கிருபைக்காக வேண்டி அதிசயமான மீட்பின் திட்டத்திற்காக நன்றியுடன் கண்ணீர் சிந்துவதற்காக கீழ்ப்படிதலின் ரட்சிப்பை பணத்தால் வாங்க முடியாது. அது தேவகுமாரின் இரத்தத்தால் வாங்கப்பட்டது. ரட்சிப்பாக நமது நல்ல பணிகளை நாம் வியாபாரம் செய்ய நினைப்பது ஒரு விமானாச்சி பயணச்சீட்டை வாங்கி பின்னர் விமானம் நமக்கு சொந்தமென நினைப்பது போலாகும். அல்லது நமது வீட்டிற்கு வாடகை கொடுத்த பிறகு பின்பு பூமி முழுவதும் உரிமையுள்ளவர்களாக நினைப்பது போலாகும். பின்னர் எதற்கு கீழ்ப்படிய வேண்டும்? கிருபை தேவனின் வரமாயிருந்தால் பின் தேவனின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிதல் ஏன் மிக முக்கியம்? ஏன் தேவனின் கற்பனை பற்றி அல்லது மனம் திருப்பதை பற்றி கவலைப்பட வேண்டும்? ஏன் நாம் பாவிகள் என்பதை ஒப்புக்கொண்டு நாம் தேவன் நம்மை ரட்சிக்கக்கூடாது? அல்லது பாலின் வார்த்தைகளில் கேள்வியை கேட்போம், கிருபை பெருகும்படி பாவத்திலே நிலை நிற்கலாமா? பாலின் பதில் மிக எளிதானது, தேவன் தள்ளிவிடுகிறார். சகோதர சகோதரிகளே, அவரிடத்தில் உள்ள அன்பால் தேவனின் கற்பனைகளுக்கு நாம் கீழ்ப்படுகிறோம். நமது முழு இருதயத்தோடும் முழுமதந்தும் தேவனின் கிருபையை வரத்தை நாம் புரிந்து கொள்ள முயற்சிப்பது சாந்தத்துடனும் நன்றியுடனும் நமது பரலோக பிதாவிடத்தில் அன்பு செலுத்தவும் கீழ்ப்படியவும் நமக்கு அதிக காரணங்களை கொடுக்கிறது. சீடரின் பாதைகளில் நாம் நடக்கும்போது அது நம்மை புதுப்பிக்கிறது, அது நம்மை விருத்தி செய்கிறது, அதே போலவே நமக்கு உதவுகிறது. அவரது பிரசனத்திற்கு திருப்பி போக நம்மை நடத்துகிறது. பொல்லாப்பை இனி செய்ய மனமில்லாதவராய் நன்மையை தொடர்ந்து செய்யும்படிக்கு பலத்த மாற்றத்தை கர்த்தருடைய ஆவியானவர் செய்கிறார். ஆகவே தேவனின் நன்மைக்காக நாம் முடிவில்லாத அன்பு மற்றும் நன்றியின் ஒரு இயற்கையான விளைவாக தேவனின் கற்பனைகளுக்கு நமது கீழ்ப்படிதல் வருகிறது. இந்த உண்மையான அன்பின் நன்றியின் வடிவம் தேவனின் கிருபையுடன் நமது பணியை அதிசயமாக சேர்க்கும். நமது சிந்தனைகளை நிறுத்தாது நம்மை சிங்காரிக்கட்டும். தன்னம்பிக்கை தேவனின் பிரசன்னத்தில் பலப்படும். அன்பான சகோதர சகோதரிகளே, சுவிசேஷத்தில் உண்மையுள்ளவர்கள் வாழ்வதால் ஒரு சுமை இல்லை. நித்தியத்தின் மகத்துவமான மகிமையை சுதந்திரிப்பதற்கு ஒரு ஆயத்தமாகிய ஒரு மகிழ்ச்சியான ஒத்திகை நமது பரலோக பிதாவுக்கு கீழ்ப்படிய நாம் பார்க்கிறோம். ஏனெனில் நமது ஆவிகள் அதிகமாக ஆவிக்குரிய காரியங்களிலே செய்வாகும். இருப்பதையே ஒருபோதும் அறியாத காட்சிகள் திறக்கப்பட்டன. பிதாவின் சித்தத்தை நாம் செய்யும்போது தெளிவுபடுத்தலும் புரிந்து கொள்ளுதலும் நமக்கு வருகிறது. கிருபை தேவனின் ஒருவரம். தேவனின் கற்பனைகள் ஒவ்வொன்றுக்கும் கீழ்ப்படிதலாயிருக்க நமது விருப்பம் என்பது நமது பரலோக பிதாவிடமிருந்து இந்த பரிசுத்த வரத்தை பெற நாம் அநித்திய கரங்களை நீட்டுவதாகும். நாம் செய்ய முடிந்ததெல்லாம் செய்வோம். எங்கள் பிள்ளைகளும் எங்கள் சகோதரரும் கிறிஸ்துவில் விசுவாசிக்கும் தேவனோடு ஒப்புரவாக வேண்டும் என்று அவர்களுக்கு உணர்த்துவதற்கு நாம் கருத்துடன் பிரயாசப்படுவோம். ஏனென்றால் நம்மால் முடிந்தவற்றையும் செய்த பின்பு நம்மால் கிருபையால் ரட்சிக்கப்படுகிறோம் என்பதை அறிவோம் என நீஃபை அறிவித்த போது தேவனின் கிருபையை பற்றி நாம் புரிந்து கொள்வதற்காக தீர்க்கதரிசி நீஃபை ஒரு பெரிய பங்கை கொடுத்தார். ஆயினும் சில நேரங்களில் நாம் மால் முடிந்தவர் எல்லாவற்றையும் செய்த பின்பு என்ற வாக்கியத்தை நாம் தவறாக சொல்கிறோம் என்று வியப்புறுவேன். பின்பு என்பது ஏனென்றால் என்பதற்கு சமமல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்மால் முடிந்தவரையும் எல்லாவற்றையும் செய்கிறோம் என்பதால் நாம் ரட்சிக்கப்படுகிறதில்லை. நம்மில் யாராவது நம்மால் முடிந்தவர் எல்லாவற்றையும் செய்திருக்கிறோமா? அவருடைய இரட்சிப்பின் கிருபையின் அவர் குறுக்கீடு முன் எல்லா முயற்சிகளையும் செய்யும் வரை தேவன் காத்திருக்கிறாரா? அநேக மக்கள் ஊக்கமடைந்ததாக உணர்கிறார்கள், ஏனெனில் அவர்கள் தொடர்ந்து வீழ்ந்து போகிறார்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான் மாம்சமும் பலவீனம் உள்ளது என முன்னதாகவே அவர்களுக்கு தெரியும். என் அக்கிரமங்களிலிருந்து என் ஆத்மா துக்கமடைகிறது. எனது பிரகடனப்படுத்தியதில் நீஃபையுடன் சேர்ந்து அவர்கள் தங்கள் குரலை உயர்த்தினார்கள். பாவத்தை மேற்கொள்ள இரட்சகரின் கிருபையை அனுபவித்தான் நமக்கு சாத்தியமாக்கிறது என நீஃபைக்கு தெரியும் என எனக்கு நிச்சயம் உண்டு. இதனால் கிறிஸ்துவில் விசுவாசிக்கும் தேவனோடு ஒப்புரவாகவும் வேண்டும் என்று அவனுடைய பிள்ளைகளுக்கு அறிவுறுத்த நீஃபை சிரத்தையாக பிரயாசப்பட்டான். குறைந்தது அதைத்தான் நம்மால் செய்ய முடியும். அநீதியத்தில் அதுதான் நமது பணி. கிருபை எல்லாருக்கும் கிடைக்கிறது. நமக்காக ரட்சிகர் செய்தது நான் நினைக்கும் போது அது அந்த முதல் ஈஸ்டர் ஞாயிறு நடத்தி என்னுடைய குரலை உயர்த்தி அதிஉன்னத தேவனுக்கும் அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துக்கும் துதி எழுப்ப விரும்புகிறேன். பரலோகத்தின் வாசல்கள் திறக்கப்பட்டன. பரலோகத்தின் ஜன்னல்கள் திறக்கப்பட்டன. நறுங்குண்ட இதயங்களையும் நுறுங்குண்ட ஆவிகளையும் கொண்ட அனைவருக்கும் இன்றும் என்றென்றும் தேவனின் கிருபை கிடைக்கிறது. புரிந்து கொள்ள முடியாத உயரங்களுக்கு ஏறுவதற்கு நமக்காக இயேசு கிறிஸ்து வழியை செம்மைப்படுத்தியிருக்கிறார். இரட்சகரின் பாவ நிவர்த்தியின் மகத்துவத்தை புதிய கண்களும் புதிய இருதயத்தோடும் நாம் பார்க்க நான் ஜெபிக்கிறேன். தேவனுக்காக நமது அன்பையும் காட்டவும் அவரது கற்பனை கைகொள்வதில் தேவனின் அளவுதான் கிருபையின் வரத்திற்கும் நமது நன்றியை காட்டவும் மகிழ்ச்சியான புதிதான ஜீவன் உள்ளவர்களாகவும் நடந்து கொள்ளும்படி நான் ஜெபிக்கிறேன். நமது போதகரும் மீட்பரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பரிசுத்த நாமத்தின் பெயரில் ஆமென்.
Our beloved Heavenly Father,
பரலோகத்துக்கு எங்கள் அருமையான பிதாவே, எங்கள் மிக ஆழமாக நன்றி உணர்வை தாங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த ஈஸ்டர் காலையில் இந்த பொது மாநாட்டிற்காக நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்கின்றோம். அவர் ஆள் நமக்கு நம்பிக்கை உண்டானது என்றதற்காக நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்கின்றோம். தீர்க்கதரிசிக்காக பிதாவே நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம். பிதாவே எங்களை அதிகமாக ஆசீர்வதிக்கவும், எங்களுடைய விசுவாசம் உயர்த்துவதற்காகவும், இதோ இந்த நேரத்தில் ஆலோசனைகள் கொடுத்ததை நாங்கள் உணர்ந்ததற்காக எங்களை ஆசீர்வதிக்கவும். இதை நாங்கள் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் சொல்கிறோம், ஆமேன்.
This has been a broadcast of the 185th
Pitkala Parisutha Vaangalin Yesu Kristin Sabai 185th Pudhu Maanattin Oliparappu Seediyalargal Sabaiyin Pudhu Adhigaarigalum Irundhu Pudhu Aalavalargalum Thervu Seyyappattana Ikkootathukkaana Isai Marmon Tabernacle Seedhisai Kulu Valangappattathu Indha Oliparappu Oru Pudhu Seivaiyaga Bonnieval Communication Valangappattathu Eluthupoorvam Anumathi Indri Innigalchiyai Endhavitha மறுமதிப்பும் பதிவு செய்யலும் எழுத்தாக்கம் தடை செய்யப்பட்டுள்ளது.